జుషామహే కృష్ణదృష్ణా తద్వమివోదితం సహస్రశాఖాం యోద్రాక్షీ ద్రావిడీ బ్రహ్మసంహితం యద్ గోసహస్రమపహంతి తమాంసి పుంసాం నారాయణో వసతి యత్ర స శంఖచక్రః యన్మండలం శృతిగతం ప్రణమంతి విప్రాః తస్మై నమః వగుణభూషణ భాస్కరాయ. செந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதரின் ஆஸ்தானம், தாமரவர்ணி கரையில் எழுந்துள்ளிருக்கும் எம்பெருமான்கள், அவருடைய திவ்ய ஆஸ்தானமே நவதிருப்பதியிலும் கொண்டாடப்படுகின்றன. 9 திவ்யதேசங்கள், ஒரு பக்க கரையிலே சில திவ்யதேசங்களும் மறுபக்கத்தில் மேலும் சில திவ்யதேசங்களுமாய் மொத்தம் நவ திருப்பதிகள். நம்ம எப்போதும் இந்த திவ்யதேசங்கள்ல நடக்கிற உற்சவத்துக்கு வந்து பழகியிருக்கோம். நம்மாழ்வாருடைய திருவவதார உற்சவம் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் இல்லே உடையவர் உற்சவத்துக்கு, அந்தந்த ஊர்ல நடக்கிற பிரம்மோற்சவத்துக்கு இப்படியெல்லாம் வந்து பழகி இருக்கிறோம். ஆனால் ஒரு மாறுதலுக்கு, திவ்யதேச உற்சவத்துக்காக இல்லாமல் இந்த திவ்யதேசங்கள் எல்லாத்துக்கும் நலத்தையும் செழிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கும் தாமிரபரணிங்கிற ஆச்சரியமான ஆறு, அந்த நதிக்கு நடக்கும் உற்சவத்தை கொண்டாடுவதற்காக இப்போது கூடியுள்ளோம். யாருக்குமே பிறந்த ஊருங்கிறதுலே ஒரு தனி பற்று இருக்கும், விருப்பம் இருக்கும். அந்த ஊருக்கு பெருமை சொல்லும் போதே இந்த நதிக்கரையில இருக்கிற ஊரு, அங்க குளிச்சுதான் நாம பழகினோம் அப்படிங்கிறதில் தன் தாயை போலே, தாய் நாட்டை போலே, தாய் மொழியை போலே, நாம பிறந்த ஊர்ல ஓடுகிற நதி எதுவோ அதோட ஒரு பற்று யாருக்குமே இருக்கும். 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நதியிலெல்லாம் ஓகோன்னு ஜலம் ஓடி இருக்கும். ஆனா இப்ப காலப்போக்கில் தண்ணீரையும் காணோம், முடிந்தால் மணலையும் காணோம். அந்த அளவு காக்கியிருந்தாலும் இன்னும் நம்ம ஊர் நம்ம நதி அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் போகாது. அந்த தண்ணீரை குடிச்சாதான் எங்களுக்கு என்னமோ தீர்த்தம் சாப்பிட்டாப்லயே இருக்கு, அதில் குடிச்சாதான் புத்துணர்ச்சி பெற்றாப்லயே இருக்கு, அது இல்லாம வேலை நிமித்தமா எங்கேயோ போய் சேர்ந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு மனத்தை லேசா பிசைகிற வருத்தம் யாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி வருத்தத்தை போக்கிக்கிறதுக்கும் நாம பிறந்த ஊரு, பிறந்த நதி, அப்ப அந்த நதிக்குண்டான மரியாதையை, அதற்குண்டான பூஜையை செய்வதற்கு தான் இந்த புஷ்கரம்ங்கிற உற்சவம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது யார் ஏற்பாடு பண்ணியிருப்பார்கள்? இதையே இப்ப தாமிரபரணி மகாபுஷ்கரம்னு சொல்றோம், அதுக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம், நாம புஷ்கரத்தின் போது என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சற்று சுருக்கமாக விண்ணப்பம் செய்கிறேன். பாரத தேசத்தில் எத்தனையோ புண்ணிய நதிகள், இந்த நதிகளுக்கெல்லாம் தலைமையான நதினு சொல்லணும்னால் கங்கா, நிம்னதானாம் யதா கங்கா என்று சொல்லுகிறோம். பகவான் எங்கோ வைகுந்தத்தில் இருக்கிறவர் கீழே இறங்கி வந்தார், வந்து பூலோகத்துல நம்ம இத்தனை பேருக்கா இத்தனை நன்மை செய்திருக்கார். பெருமான் எப்படி இறங்கி வந்தாரோ அதை போல அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அவருடைய திருவடிப்பட்ட தண்ணீர் ஆகாயத்திலிருந்து பூலோகம் நோக்கி வரவே கீழே இறங்கி வந்தவர்களும் தலைவி அப்படின்னு கங்கான்னு பேர் வைக்கிறார்கள். காம் புவம் கதா இது கங்கா, பூமாதேவியை இறங்கி வந்த அவள் தீட்டினபடியால் கங்கான்னு பேர் வந்தது. காம் பூமி, கதா பூமியை நோக்கி இறங்கி வந்தவள், அதனால் கங்கை. இது வடதேசத்துல ஓடிட்டு இருக்கிற கங்கை, சுமார் 2500 கிலோமீட்டர், சின்னதில்லை, ரொம்ப பெருசு. கங்கோத்திரியிலேருந்து ஆரம்பிச்சு கொல்கத்தாக்கு பக்கத்துல ஹூக்ளி நதியாக மாறி கடலோட போய் கலக்கிறது கங்கை. யமுனை எல்லாருக்கும் தெரியும், நர்மதா தெரியும், கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதி நதி அதுவும் தெரியும். கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, பிரம்மபுத்ரா இத போல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நதிகள் எல்லாம் ஜீவ நதிகள்னு சொல்றோம். அது போல தெற்கத்திய நம்முடைய தமிழகத்துக்கு ஜீவ நதி என்றால் ஒன்று காவேரி. ஆனால் அந்த காவேரி கூட அப்பப்ப நிறைய காய்ந்து போய்விடுகிறது. ஆனி மாசம் ஆடி மாசம் வந்துருக்குனால் காவேரியில ஜலம் பார்க்க முடியறதில்லை. இது வருஷா வருஷம் ரொம்ப வழக்கமாக போய்விட்டது. அதுக்கப்புறம் எங்கேயானும் மேட்டூரில் அணை திறந்தாலோ அல்லது பெருமான் கண் திறந்து வருண பகவான் கண் திறந்தாலோ அதுக்கப்புறம் ஒரு கார்த்திகை மாசம் வாக்கில கொஞ்சம் ஜலம் ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வருஷம் ஏதோ ஓஹோன்னு எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சிடவே ஸ்ரீரங்கத்துல ஓரளவு ஜலம் இருக்குன்னு வச்சுப்போம். அதனாலே காவேரி ஜீவநதி ஓரளவு. ஆனா காவேரியில வத்தினாலும் தாமிரபரணி நதியில மட்டும் ஜலம் வத்தவே வத்தாது. எப்போதும் ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் காவிரி கரைக்கு வருவார். அங்கதான் கஜேந்திர மோட்சம் நடக்கும். அப்படின்னு அந்த ஊர் கோவில் யானை வரும். அந்த யானை முதல வாயில காலை கொடுத்துறாப்பு சத்தம் போடும். அதுக்கப்புறம் பெருமாள் வந்து சக்கரத்தை விட்டு ரட்சிக்கிற மாதிரி பண்ணுவார். இதுக்கெல்லாம் ஜலம் இருக்கணும். அடியேன்னு பாத்திருக்கேன் ஜலம் இருந்திருக்கு. ஆனா இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு அஞ்சாறு வருஷமாவே பார்த்தால் ஒண்ணுமே ஜலம் இருக்கிறது இல்லை. எங்க ஒரு மூலையில ஓடிட்டு இருக்காமல் இருக்கும். பெருமாள் எழுதுவார். வெறும் மைதான மாட்டம் இருக்கும் காவேரி. அங்கேயே அம்மா மண்டபத்துல உற்சவம் நடக்கிறது திரும்பி வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால் தெப்பக்குளத்திலே தெப்பம் பண்ணுவதற்கே ஜலம் இருக்கவில்லை, தெப்பம் நடக்கவில்லை. அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுலாம் எங்கோ இருக்கிற கோவிலுக்கு இல்ல, ஆடு இல்லாத கோவிலுக்கு இல்ல. அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது 108 முதன்மை பெற்ற திருத்தலம். 10 ஆழ்வார்களாலே பாடப்பட்டது, அனைத்து ஆச்சாரியர்களும் வாழ்ந்தது, ஸ்ரீவைட்டவ சம்பிரதாயத்துக்கு ராஜதானி, தென்னாடும் வடநாடும் தொடர்ந்த திருவரங்கம், பூலோக வைகுண்டம்னு கொண்டாடப்படும் திருவரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்துலதான் இப்ப பாடு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அப்படியே இருந்தா கூட அந்த ஸ்ரீரங்கத்தை தன் பாட்டாலே வாழ்வித்தவர் சுவாமி நம்மாழ்வார். இப்ப வைகாசி விசாகத்துக்கு ஆழ்வாருக்கு தீர்த்தவாரியாருது, மாசி விசாகத்துக்கு தீர்த்தவாரியாருது. அந்த தீர்த்தவாரிக்கு ஜலம் இல்லாம போயிருக்குமான்னு கேட்டால் போகவே போகாது. எப்பவா இருந்தாலும் தாமிரபரணியில ஜலம் இருந்துட்டுதான் இருக்கும். அது என்ன அவ்வளவு தூரம் அந்த தாமிரபரணிக்கு மட்டும் மேற்றம், அதுல மட்டும் எப்போது ஜலம் இருக்குமானால் இல்ல ஆணையர்கிட்ட சொன்னோம் திறந்து விட்டு இருந்தால் ஜலம் வர்றது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் தானேவே ஜலம் எப்படியோ இருக்குது. இத்தனைக்கும் இது மொத்தமே 80 மை ஓருகிற நதி. கிளம்புற இடத்திலேருந்து போய் சேர்ற இடத்தை பார்த்தீங்கன்னா 80-90 மைல் தான். அதுவும் எங்க தாமிரபரணி தொடங்குகிறதோ தொடங்கி வடக்கு நோக்கி ஓடி அப்புறம் கிழக்க திரும்பி கிழக்கு சமுத்திரத்தோட கலந்துறாள். அம்பா சமுத்திரத்துக்கு அருகிலே நீண்ட மலை பொதிகை மலை, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கடைசி பகுதியைத்தான் பொதிக மலைன்னு சொல்லுவோம். பொதிக மலையில் அகஸ்திய கூட்டம்ன்ற இடம். அகஸ்திய ரிஷி தெரியும், கூட்டம்னா மலை, அத்ரினாலோ அச்சலம்னாலோ பர்வதம்னாலோ கூட்டம்னாலோ எல்லாம் மலையை குறிக்கும். அதுல அகஸ்திய கூட்டம் அப்படிங்கிற மலை. அந்த மலையில மேல ஒசரத்தில் கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்தில் தான் கங்க நதி எப்படி கங்கோத்திரியிலே தொடங்குகிறாளோ, காவேரி எப்படி குடகு பகுதியில் தொடங்கினாளோ, அதை போல தாமிரபரணி 6 அந்த உயரத்தில் தான் பொதிகை மலையில் இருந்து புறப்படுகிறாள். அப்ப அகஸ்தியருடைய சம்பந்தத்தோட இருக்கு. காவேரி அகஸ்தியருடைய தர்மபத்னியே. அப்ப தமிழகத்தில் ஓடுற ரெண்டு முக்கிய நதிகளுக்கும் அகஸ்தியருடைய சம்பந்தம். ஏனால் அவர் ஒத்தர் தான் தமிழ் வளர்த்த முனிவர். மற்ற எல்லா முனிவர்களும் சம்ஸ்கிருதம் பேசி சம்ஸ்கிருதமே வளர்த்தவர். ஆனா அகஸ்தியர் ஒத்தர் தான் தமிழ் பேசி தமிழ் வளர்த்தவர். அப்படின்னு சொன்னதுக்காக அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு நான் சொல்ல வரேன். தாராளமா தெரியும். ஆனா அந்த சம்ஸ்கிருதத்தை விட உயர்ந்ததாக தமிழை வளர்த்தவர். அவரும் வடக்கதான் இருந்தார். இப்பவும் நீங்க 4 இடத்துல போனீங்கன்னா அகஸ்தியருடைய ஆசிரமத்தை சேவிச்சுக்கலாம். சித்திரகூடத்துக்கு பக்கத்துல அகஸ்திய ஆசிரமம் இருக்கு, நாசிக் பஞ்சவட்டிக்கு பக்கத்துல அகஸ்திய ஆசிரமம் இருக்கு, ராம்டேக்கு நாகூர் நாகபூருக்கு பக்கத்துல அகஸ்திய ஆசிரமம் இருக்கு, அங்கெல்லாம் அவர் இருந்தார். பின்னணி பொதிக மலைன்னு சொல்றீங்கன்னா மலைகளுக்கு உள்ள சிறந்த மலை மேரு பர்வதம்னு சொல்றோம். அதை போல பர்வதத்துக்கு விந்திய மலைக்கு ஒரு தேவையில்லாத அகங்காரம். அதனால விந்தியம் மேல 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 வளர்றதுக்கு ஆரம்பிச்சது. சூரிய சந்திரர்களால போயிட்டு வர முடியல, கதி தடைப்பட்டது. அப்ப அவர்கள்லாம் போய் அகஸ்திய முனிவரிடத்துல பிரார்த்திக்க அவர் ரொம்ப புள்ளியமா புள்ளமான முனிவர். அதனால விந்திய மலையை தாண்ட வர்றார். இவரால தாண்ட முடியாதேங்கிறதுக்காக இவருக்கு மரியாதை செலுத்தணும்னு விந்திய மலை தலையை குறித்து வணக்கம் சொல்லிது. அது அப்படி வணங்கி இருக்கிறச்சு, காலை தூக்கி மேல வச்சு வடக்கேந்து தெற்க வந்தார். அப்ப அந்த விந்தியத்தனத்துல சொல்லி போறார், நான் தெற்க போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வணங்கின கோலம் மாறாம இப்படியே இது தலையை புரிஞ்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தெற்க புதியமலைக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவர் வடக்க திரும்பி போகவே இல்லை. அவர் வரணுங்கிறதுக்கு காத்து கொண்டு விந்தியமலர் தலையே நிமிர முடியாம குனிந்த தலையோட நின்று கொண்டிருக்கிறார். இப்படிதான் புராணம் கதை சொல்லும். அதனால அவர் விந்திய பர்வதத்தையே தலை வணங்க வச்சுட்டார். கடலையே குடித்தவர், சமுத்திர சுளகர்னு பேர் சொல்லுவார், சாகர சுளகர்னு பேர். அதனால அகஸ்தியருக்கு குள்ளமா இருந்திருந்தா கூட மூர்த்தி சின்னது, கீர்த்தி ரொம்ப பெரியது. அந்த அகஸ்தியருடைய அருளாலே தான் தாமிரபரணி நதி பெருகி வந்தாள். இவளுக்கு பழைய காலத்தில் பெயர் பொருநல், பொருணை என்றுதான் ஆற்றுக்கு பெயர். அழ்வார் பாசுரத்துல சொல்லச்சே கூட பொருநல் சங்கடி துறைவன் என்றும், பொருநல் சங்கடி துறைவன் பண்டன் குருவூர் மஞ்சடகோவன் என்று வெய்மரு தோழனை கடைசி பாசுரத்துல சாதிக்கிறார். பவளப்பாறைகளெல்லாம் மேல தேங்கி நிற்குமா, அதுக்கு கீழே முத்துக்கள் போய் போய் நிற்குமா, சங்குகள் வெண்சங்கு வலம்புரி சங்கெல்லாம் வந்து வந்து சேருமா. அதனால இந்த நதிக்கு பொருநல் பொருணைன்னு பேர் இருந்தது. தன் பொருநல் தன் பொருணல்னு சொல்லலாம், தென் பொருநல்னு சொல்லலாம். தென் பொருணல்னா ரெண்டு அர்த்தம், தெற்கு திசையில் இருக்கிற பொருணையாறு இல்ல, தென்னா தரிசனியமான உயர்ந்ததான அர்த்தம், ரொம்ப சிறப்புடைய பொருணையாறு. தண்ணுன்னு சொன்னா குளிர்ந்திருக்கிற பொருணையாறு, ஜலத்தை தொட்டா எப்பவும் ஜில்லுன்னு இருக்கும், அது இமாச்சலத்துல தானே இருக்கும், தெற்க கூட அதை போல இருக்குமா. இருந்தாலும் ஆழ்வார் குளிர்ந்திருக்கிறவரும் அவர் திருவடி சம்பந்தம் பட்டுப்பட்டு இந்த தண்ணீர் எப்பவும் குளிர்ந்தே இருக்கிறது. ஆக தாமிரபரணி முதலில் பொருணல்னு இருந்தார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி தாமிரபரணிங்கிற பேர் மாறிட்டு பொதிகமலையிலிருந்து தோன்றிட்டு பரமசிவனார் ஒரு முறை இதே அகஸ்தியருக்கு தரிசனம் கொடுப்பதற்காக வந்தார். அப்போது இந்த நதி எங்க ஓடிக்கொண்டிருந்தாலோ அந்த இடம் முழுக்க தாமரையா ஒரு மாலையாட்ட உருவாயிருந்தது. அந்த தாமரை மாலை எல்லாம் சிவனார கண்டவுடனே ஆசைப்பட்டு அது மொத்தமே ஒரு பெண்ணுரு குண்டு, அழகான அதே வர்ணத்தோட ஒரு அழகு பெண், அப்சர பெண்ணை போலே ஒருத்தி எழுந்து சிவனை நோக்கி நடந்து வந்தாள். அப்ப அவளை பார்த்தால் தாமர வர்ணத்தில், அதாவது சிவப்பு வர்ணத்தில் தாமரை மலர்களால கோக்கப்பட்ட ஒரு மாலையே ஒரு பெண்ணாக எழுந்து நடந்து வர, பரணான இலை, தாமரனா வர்ணம், தாமர வர்ணம் சிவப்பு வர்ணம், அதாவது தாமரையினுடைய வர்ணம் இல்ல, தாமரம் செப்பு சொல்ல முடியும், செப்போட வர்ணம்னு சொல்லலாம். அப்ப செப்பு வர்ணத்தை தாமரை மலர் போன்றிருந்த பல மகளிர்கள் சேர்ந்து அதே வர்ணத்தோட ஒரு பெண்ணா உருவாருந்தனாலே தாமர பரணி, பரணான்னு சொன்ன இலை, பரணி அந்த இலையின் வர்ணத்தை உடைய பெண்ணே அப்படின்னு சிவன் அழைக்கிறார். அப்ப தாமரபரணின்னு கூட்டபடியால் பொருணையாறு தாமரபரணின்னு ஆயிற்று சரித்திரம். அப்ப பழங்காலத்தில் பொருணல் இருக்குன்னால் எங்கும் பாட்டை பார்த்தீங்கன்னா ஆழ்வார் பாட்டுல தாமரபரணின்னு கிடைக்காது, ஆழ்வார் பாட்டுல வன்பொருணல் தன்பொருணல் தான் கிடைக்கும். ஆனா அது பிற்காலத்தில் இந்த பேர் பரமசிவனாரை பார்த்து ஒரு பெண் எழுந்திருந்தபடியால் அதனால தாமரபரணிங்கிற பேர் ஏற்பட்டது. இதே பேரோடே பாகவத புராணத்தில் மேற்கோள் உள்ளது, பாரதத்தில் மேற்கோள் உள்ளது, அதே போல ராமாயணத்திலேயும் மேற்கோள் இருக்கு. ராமாயணத்திலே தாமிரபரணியை பத்தி சுக்ரீவனே கூறுகிறார். அப்படின்னா திரேதாயுகத்துல நடக்கிறதுன்னு அர்த்தம். சீதையை தேடுறதுக்காக எல்லா குரங்குகளையும் பல திசை கட்டி அனுப்புறார். அப்ப வடக்கு சில பேர், கிழக்கு சில பேர், மேற்கு சில பேர், கடைசியா தெற்கு நோக்கி அனுப்பும் போது சுக்ரீவன் எடஞ்சொல்லி அனுப்புறார், திருமலை மலை இருக்கும் அதை தாண்டி போங்கோ, ஸ்ரீரங்கம் வரும் அங்கெல்லாம் தேடுங்கோ, மேற்கு தேடுங்கோ, அப்படி தமிழகத்தை சுருட்டு வரைச்சே தாமிரபரணி நதி ஓடுகிறது. அதனுடைய கரையில நிறைய சோலைகள்லாம் இருக்கு, அந்த சோலை ரொம்ப இருண்டு இருக்கும், அடர்த்தியான சோலை, அங்க போய் ஒளிச்சு வச்சிருக்கானான்னு தேடுங்கோ. தாமிரபரணி ஆத்த ஓடமா தேடிட்டு போனால் அடுத்து ஒரு தீவு வரும், லங்காங்கிற தீவை சொல்றார், ஒரு தீவு வரும், அந்த தீவு இருக்கிற இடத்துக்கு போய் தேடுங்கோன்னால் தாமிரபரணி ஆத்துக்கு லங்கைக்கும் தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பார்கள்? இது இப்படியே கிழக்கு சமுத்திரம் நோக்கி ஓடுகிறது இல்லையா, கொஞ்ச தூரம் தானே, 120 மைல் தூரம் ஓடிட்டுனா சமுத்திரம் வந்துடும். சமுத்திரத்துல திருச்செந்தூர் பக்கம் கலந்தாயிடுது, ராமேஸ்வரம் பக்கத்திலேயா இருக்கட்டும், திருச்செந்தூர் பக்கத்திலேயா இருக்கட்டும், அங்கிருந்து சட்டுன்னு லங்கைக்கு போயிடலாம், இன்னைக்கு இருக்கிற லங்கைக்கு போலாம். ஆனா அன்னைக்கு இருக்கிற லங்கை இந்த இடத்துலதான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துலயும் இருந்தது, பாரதத்தினுடைய தெற்கு பக்கத்திலயும் இருந்தது. இன்னைக்கு லங்கை எங்க இருக்கு? தென்கிழக்கு பகுதியில் உள்ளது, இன்னைக்கு பாரதத்தினுடைய தென்கிழக்குல இருக்கு. ஆனா அன்னைக்கு தென்கிழக்குல இருந்து லெமூரியா கண்டம்னு கேள்விப்பட்டிருக்கு, அப்ப கதையெல்லாம் கூட வந்துருக்கு, கதை புசெல்லாம் வந்துருக்கு. அந்த லெமுரியா கண்டை இப்படி கீழே வந்து கன்னியாகுமரிக்கு கீழ் வரைக்கும் இருந்திருந்தது. இது எதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னால், ஒன்னும் நம்மளுடைய சரித்திர புஸ்தகத்தை படிச்சாலே தெரிஞ்சுக்கலாம், பூகோளத்தை தெரிஞ்சுக்கலாம், இல்லைனாலும் ஆஞ்சநேய சுவாமி தாவினார். ஒரே தாவாக சென்று லங்கையில சீதையை கண்டுபிடிச்சிட்டார். அப்படி தாவும் போது அவரையே ராமேஸ்வரத்துக்கு போய் கிட்டக்க தாவாமல் மகேந்திரகிரிங்கிற திருக்குறுகுடியிலேருந்து தாவணும். திருக்குறுகுடியிலேருந்து லங்கை கிட்டக்க இருக்கா? ஒன்னும் கன்னியாகுமரிக்கு வந்து தாவிருக்கட்டும், இல்ல தூத்துக்குடி திருச்செந்தூர் பக்கம் போய் தாவிருக்கட்டும், ராமேஸ்வரத்துக்கு ராமன் கட்ட போன மாதிரி அங்கேயாவது போயிருக்கட்டும், அங்கெல்லாம் போல. இப்ப தென்திருப்பேரைக்கு தெற்க போனால் அங்க திருக்குறுகுடி மலை இருக்கா, மகேந்திரகிரின்னு பேர். அதுவும் பொதிக மலையினுடைய தெற்கு கோடி. அந்த இடத்திலிருந்துதான் அவர் தாவிருக்காரே. எதுனால என்னால் அது வரைக்கும் லங்கை இருந்ததுன்னு அர்த்தம். அதுக்குதான் சொன்னேன், இப்படி நம்ம பாரதத்தினுடைய கிழக்கு பக்கம் ஆரம்பிச்சு இப்படி டானா பானா வாட்ட கீழே வந்திருந்தால் அப்ப பாரதத்துக்கு தெற்கையும் இருந்திருக்குமா? தெற்கையும் இருந்து கிழக்கையும் இருந்தது லங்கை. ஆனா அது சுருங்கி 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 தென்கிழக்கல மட்டும் இருக்கிறது லங்கை. அப்ப அந்த தென்கிழக்கு பகுதியில இங்க போய் சேருகிறது தாமிரபரணி ஆறு சேர்ந்தால். இங்கு அங்கைக்கும் வியாபாரம் பலமா இருந்துதான். முத்து, பவளம், சங்கு, இது மூன்று நிறைய வந்து 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 சேருமா சங்கடி துறையில? அப்படின்னா தாமிரபரணி துறையில. இதை எடுத்துதான் லங்கைக்கு போய் வியாபாரம் பண்ணுவான். லங்கையில் இருக்கிற பொருட்களுக்கு வந்து நம்ம ஊர்ல வியாபாரம் பண்ணுவான். இப்படி இங்கே அங்கே வியாபாரம் நடந்ததுனால் தாமிரபரணிக்கு லங்கைக்கு தொடர்பு இருக்கு. சுந்தரிவன் சொல்லும் போது தாமிரபரணி ஆத்தொகரையோரமா தேடிட்டு போ, லங்கைங்கிற தீவிர போய் தேடுன்னு ரெண்டையும் தொடர்புபடுத்தி சொல்லுகிறான். இது ராமாயணத்தில் இருக்கிறது. மகாபாரதத்தில் மூணாவது பருவம் வந்த உடனேயே, ஏ ராஜன் உனக்கு நான் இப்ப தாமிரபரணியினுடைய கதையை சொல்றேன் அப்படின்னு தொடங்கி ரிஷி கதை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். நன்னாவே தெரியும், ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே தாமிரபரணி நதி எத்திர கதமாலா வயஸ்வினி என்று தொடங்கி பரீட்சித்து மகாராஜர் சுகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா அர்த்தம் சொல்றார். ஆழ்வார்கள் பலரும் பிறப்பார்கள், கலியுகத்தில் தோன்றுவார்கள். அவர்கள் எங்கெங்க தோன்றுவார்கள் சொல்றேன், தாமிரபரணி நதிக்கரையில் பிறப்பார் முதல்ல ஸ்லோகம் ஆரம்பிக்கும். இதெல்லாம் பதினோராவது ஸ்கந்தத்துல வர்ற ஸ்லோகம். கண்ணனே புறப்பட்டு வைகுந்தத்தை அடைஞ்சுடுறார். கண்ணனுக்கு அப்புறம் கலியுகம். கலியுகத்தின் போது இந்த ஊர் எப்படி போகும்னு கேட்கிறார் உத்தவர். அவருக்கு பதில் சொல்லச்சே, தாமிரபரணி கரையில், வைகை ஆற்றங்கரையில், காவேரி ஆற்றங்கரையில், பெண்ணாற்றங்கரையில், பாலாற்றங்கரையில், இத போல ஆத்தக்கரையிலெல்லாம் ஆழ்வார்கள் பிறக்க போகிறார்கள் அப்படின்னு பாகவத புராணம் சொல்றது. கொச்சித் கொச்சித் மகாபாக திரவிடேஷ பூரிசா தாமிரபரணி நதி என்ற திருத்தமாலா பயஸ்வனி கலவு கரு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாகம் கலியுகத்தில் நாராயணனே தெய்வம் என்று கொண்டு பக்தியை பரப்புவதற்காக ஆழ்வார்கள் அவதரிப்பார்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்றது. அப்ப அத்தனை ஆழ்வார்களை சொல்லச்சே, முதல்ல பொய்கை ஆழ்வார்த்தான சொல்லணும், அவர் தானே முதல் ஆழ்வார். ஆனால் தாமிரபரணியை தான் முதல் எடுக்கிறார், காவேரியே அப்புறம்தான். அப்ப எல்லா நதிகளையும் நிறுத்தி வச்சு தாமிரபரணியா, கங்கையா, காவேரியா, நர்மதாவா, ஆறுக்கு சிறப்புன்னு பார்த்தால் முதலில் எடுக்கப்பட்டவளுக்கு தான் சிறப்பு. அதனால ஸ்லோகம் தொடங்குறதே தாமிரபரணி நதி என்றது. பக்தி பிறந்ததோ, ஆழ்வார்கள் பாசனம் பிறந்ததோ எல்லாம் தாமிரபரணி ஆற்றங்கரையில். அப்ப இவ்வளவு தூரம் நமக்கு நன்மை இருக்கா? பேர் காரணம் பார்த்தோம், எங்க உருவான ஆழ்கிறதையும் பார்த்தோம், அன்னைக்கு இருக்கிற பேரு இன்னைக்கு இருக்கிற பேர் பார்த்தோம். பக்தின்னு ஆரம்பிக்கிறதே நம்மாழ்வாரிடத்தே. நம்மாழ்வார் அவதாரமும் தாமிரபரணி நதிக்கரை தான் பார்த்தோம். அப்ப அவளுக்கு நம்மாலான நன்றி உதவிகளை செய்ய வேண்டும். இத்தனை நன்மை நமக்கு தாமிரபரணியால கிடைக்கிறதுனால் நாம் என்ன செய்ய போறோம்? மலைகளால நன்மை, அதே மாதிரி காடுகளால நன்மை, பாலைவனத்தில் இருக்கிறவா அதை கூட கும்பிடுறோம். அதனால எத்தனை நன்மையா வாழ்க்கை? நம்ம பேரிச்ச மழை சாப்பிடுறோம், நம்ம ஊர்ல விதைச்சா வருமா? அதெல்லாம் வராது சுவாமி. நீ பேரிச்ச பழத்தை எங்க விதைச்சா வருமோ அங்கதான் வரும். அது எங்க வரும்னா வளைகுடா நாடுகள்ல தான் வரும். பாலைவனத்துல விதைச்சு ஒரே ஜில்லுக்கு இருக்கணும், சரியா வெப்பம் வர வேண்டிய நாளுக்கு ஒரே வெப்பம் வரும். இந்த வெப்பமும் ஜில்லுக்கும் சேர்ந்து இருந்தா தான் பேரிச்ச மரம் முளைக்கும். அதனால இப்ப எதது எங்க இருக்கோ அவாவா கும்பிட போகிறார்கள். அதனாலே பாலை கமுகு வந்தல் எத்தெத்து வேணுமோ அந்தந்த நிலத்துக்கு ஆராய்ந்து அதது முக்கியத்துவமாயிட போறது. ஆகவே நாம எப்படி நன்றி செலுத்த போறோம்? இதுக்கு அந்த காலத்திலே வழக்கம் வச்சிருக்கிறது. ஒவ்வொரு நதியும் பூஜிக்க தகுந்தவள். அனைத்து நதிகளும் நம் பாரத தேசத்தின் பண்பாட்டின்படி பூஜிக்க தகுந்த நதிகள். ஏன் பூஜிக்கணும்? மலைய பூஜிக்கணுங்கிறத கண்ணன் எவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொன்னார் தெரியுமா? என்ன வருஷா வருஷம் இந்திரங்கிற தெய்வத்துக்கு தான் படையம் வச்சுக்கிட்டுதான் அன்னகூட உற்சவம் நடந்தது. இதெல்லாம் கோவர்தனத்துல விருந்தாவனத்துல நடந்தது. ஆனா ஒரு வருஷம் ஏற்பாடுகளாக இருந்துருச்சு. கண்ணன் வந்து பார்த்தவர், எதுக்கு நீங்கள்லாம் இந்திரனுக்கு படைக்கிறீர்கள்? அவர் என்ன நல்லது பண்றார்? கோவர்தன மலைதான் நமக்கு எல்லாம் நல்லதும் பண்றது. மாடு கண்டுகள்லாம் மேய போறது கோவர்தனத்துலதான், மூலிகைகள் கிடைக்கிறது கோவர்தன மலையிலிருந்தான், கட்டில் பண்ணணும் மேகம் பண்ணணும் எது பண்ணனாலும் மரம் கிடைக்கிறதும் கோவர்தனத்திலேதான், மழையை தங்க வச்சு நமக்கு கொடுக்கறதும் கோவர்தன மலைதான். அதனால் தேவதைகளுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், நேர இந்த மலைக்கே பண்ணிடுங்கோ அப்படின்னு கண்ணன் சொல்ல, ஊர் ரெண்டு பட்டு கடைசியில மலைக்கு ஆராதனை பண்ண போக ஓர் மழை கொட்டித்து கோவர்தனத்தை குடையாக தூக்கி பிடித்து ரட்சித்தாலும் கழிப்படணும். அப்ப அந்த இடத்துலதான் இயற்கையை வழிபட வேணுங்கிறத கண்ணன் தெளிவா சொல்ற இடம். தாராளமா எங்க தேவதைக்கு மட்டும் பண்ணா போறாது, இயற்கை நதியை வழிபடணும், மலையை வழிபடணும், காட்டை வழிபடணும். இப்ப இந்த தூணா இருக்கட்டும், எந்த மண்டபமா இருக்கட்டும், அதை பார்த்து பார்த்து கை வைப்போம். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாமே அப்படி திபதேசத்துல பிரதட்சிணம் பண்றாள்னு வச்சுக்கோ, மண்டபம், கோபுரம், பிராகாரம், தூணு, அங்க எழுதப்பட்டிருக்கிற சித்திரங்கள், இது ஒவ்வொன்றையும் பார்த்து கை கூப்பிட்டு கை கூப்பிட்டே போகணும். நமக்கு பார்த்தா தோணும், என்னதுக்கு வாழ இதை போய் கைகூப்பிட்டு இருக்கா? ஏன்னா அது ஒவ்வொன்றும் பகவானுடைய சம்பந்தம் பெற்றது. அத போல் நதிகள் எல்லாம் பகவத் சம்பந்தம் இருக்கிறது. நம்ம நாட்டு நதிகளில் ஹிந்து பெயர் இல்லாமல் ஏதாவது ஒரு நதி இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஹிந்துனுடைய பெயர் இல்லாமல், அது வைணவ பெயரா இருக்கட்டும், சைவ பெயரா இருக்கட்டும், முருகன் பெயரா இருக்கட்டும், சக்தி பெயரா இருக்கட்டும், எந்த பெயரோ, அப்ப அந்த பெயரோட தான் எந்த நதி இருக்கும், அந்த பெயரோட தான் எந்த ஊரும் இருக்கும், அந்த பெயரோட தான் எந்த மலை இருக்கும், காடும் இருக்கும். அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் பழைய நாட்டிலே இருந்து எந்த கலாச்சாரம் இந்த இடத்துல இருந்திருக்குங்கிறது. அது அப்படியே நடுவில் ஏதோ அப்படி மாறிக்கலாமே தவிர, மாறினதுனால என்ன ஆபத்து வந்திருந்தால், நதியெல்லாம் வெறும் அக்கிரணை பொருள்னா அதை போய் வணங்கணுமா? காடு காடுதான், எதுக்காக வணங்கிருப்போம்? அது ஒண்ணு வணங்க தேவையில்லை. இதெல்லாம் பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சாரம் தான் மேற்கத்திய கலாச்சாரம், நம் கலாச்சாரம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய மதத்தின்படி பார்த்தால் இந்த தூணுக்குள்ளே, இந்த மண்டபத்துக்குள்ளே, இதுக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு அவெல்லாம் ஒதுக்குறது இல்லை. நம்ம சனாதன தர்மத்துலதான் பகவான் எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கிறார் ஒதுக்கும். அப்ப அவர் எங்க இருப்பார்? சொர்க்கத்துல கடவுள் இருப்பார். இதெல்லாம் என்ன இடம்? சாத்தானுடைய இடம் இப்படின்னா அவர் நினைச்சிருக்கிறது. இதெல்லாம் சாத்தானுடைய இடங்கள். வாஸ்தவம் தான் சுவாமி, பாண்டியன் தான் கட்டினார், சோழ மன்னவர்கள்லாம் கட்டினார், இவ்வளவு அவர்கள்லாம் சாத்தானுக்கு கைகூலியா இருந்து கட்டினாளா என்னன்னு தெரியலோ. அப்படின்னு என்ன, மொத்த தமிழ் அரசர்களும் முட்டாள்களா? மொத்த தமிழ் அரசர்களும் சாத்தானுக்கு ஏதான அடிபரிவுகளா அப்படின்ற மாதிரிதான் இருக்குப்போ. அப்ப எல்லாரும் தான் இதெல்லாம் இத்தனை கோவில்கள்லாம் இருக்கு, கோவில்களா இருந்ததுன்னா சாத்தானுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னால் என்னன்னு அவா நீங்க தான் யோசிச்சு பாக்கணும். ஏன்னா நம்ம மதத்துல எப்பவுமே இன்னொருத்தர குறை சொல்லி நமக்கு பழக்கமே கிடையாது. நமக்கு ஏதாவது இல்லாம இருந்தா தான் இன்னொருத்தர குறை சொல்லி இது பண்ணுவோம். நமக்கு எல்லாம் இருக்கு, யாரையும் நம்ம குறை சொல்ல முடியல. இப்ப பொருள் விற்பனை பண்ண வரா பாருங்க, நான் இந்த வேட்டி விற்க வரேன், பல கடைகள் காஞ்சிபுரத்துக்கு போனேன், கடை இருக்கு, மதுரைக்கு போனேன்னா கடை இருக்கு, சேலத்துக்கு போனேன்னா கடை இருக்கு, எங்க வேட்டி நல்லா இருக்கும், ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிடிக்காது, வாங்கிட்டு வந்து சொல்வாள் இருந்த உடனே அந்த கடையில வாங்கிட்டேன்னா வலவரையா பிரிஞ்சு போடணும் சொல்லி நமக்கு பழக்கமே இருக்கும். அது யாரோட பழக்கம் தெரியுமோ? நமக்கு பெரிய சந்தை இருக்கு, அதுல நான் விற்கிற பொருள் தான் எல்லாத்த விட நிறைய விற்கணும். அவர் 33% சந்தையில தாமத்துட்டு இருக்கார், நான் 37% ஆக்கணும். அத அவர் மட்டம்னு சொன்னாதான் நான் ஆக முடியும். அதனாலதான் என் பொருள் விற்கிறதுக்காக நான் மட்டம்னு சொல்றேன்னு ஆரம்பிக்கிறவாரு. இது நம்ம கலாச்சாரமே இல்லை. நம்ம கலாச்சாரம் உங்ககிட்ட நல்லதா இருந்தா நல்லதுன்னு சொல்லணும், அவ்வளவுதான் தெரியுமே தவிர, எதுக்கு பொறத்தியாரனா மட்டும் தட்டணும்? ஒருவேளை அந்த மாதிரி பொறத்தியாரனா தப்பா பேசினா எங்க பெருமாளுக்கு மகர நடுக்குடை காதல் பிடிக்குமோ, அதனால பேசுறேன்னு சொன்னால் அது அந்தந்த மதத்தில் இருக்கிற கடவுளுக்கு பொறத்தியார வயசா பிடிக்கிறதோன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம மதத்து கடவுளுக்கு பிடிக்காது, அது வரைக்கும் சொல்ல தெரியும். ஏன் அந்த மாதிரி பிடிக்காது? ஏன் இவருக்கு பிடிக்காதுன்னா எல்லாமே அவர் சொத்து தான். அந்த சொத்தை நான் விஷயம்னா ஒத்துக்குறாங்கன்னு இப்ப இந்த கை இருக்கு, இந்த கை இருக்கு, கொஞ்சம் இந்த கை எனக்கு சரியா வேலை செய்யாது, இதுதான் வேலை செய்யறதுன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் வந்து சாமி உங்க வலது கை பிரயோஜனமே இல்லை சாமி அப்படின்னு கடும் கோபம் வந்துடும். அது நீ யாரு சொல்றது என் கையை பத்திப்போம், இது என் கை, இது என் கை, இந்த கை விட்டு கொடுத்ததுன்னா இந்த கை சேர்த்து பண்ண போறது. அப்ப ஒரு கையை குற்றம் சொன்னா எனக்கு கோபம் வரும், ஆனா உங்க கையை குற்றம் சொன்னா எனக்கு கோபம் வராது. என் கையை குற்றம் சொன்னா தானே எனக்கு கோபம் வரும். அதனால இந்த பெருமாளுக்கு யாரன்னு சொன்னாலும் கோபம் வரும் தெரியுமோ? எல்லாரும் அவர் கை. அதனாலதான் அவருக்கு யார சொன்னாலும் ஆகாது போல. நானே பார்த்து ஒரு பரம பக்தனா ஒருத்தர் இருக்கா, பக்தியே இல்ல ஒருத்தர் நாஸ்திகனா வச்சிட்டு இருக்காரு. இப்படி போய் உன்னை வெய்யறானே, நான் அந்த நாஸ்திகர் வெய்ய போனா அவர் முதல் நான் வெய்ய சொன்னேன், அவனுக்கு நீ வேணும்னா அவனை திருத்தறதுக்கு வழிபாரு, வேண்டான்னா உன் வேலையை பார்த்துட்டு போ. உன்னை யார் அவனை வெய்ய சொன்னான், சொன்ன பண்ணாடா ஒரு தீவிரவாதியனுடைய அம்மாவா இருக்கட்டும், நீங்க அந்த தீவிரவாதி வெய்கோ அம்மா இடுக்கின்னு வந்து அது எப்படி நீ எம்பிள்ளைய வெய் வைங்கிறா, எம்பிள்ளை தீவிரவாதி அண்ணா, அது உங்களுக்கு தீவிரவாதி எங்கன்னு இல்லையோ இல்லையோ. அப்ப எந்த ஒரு தாயா இருந்தாலும் தன்னுடைய அனைத்து குழந்தைகளும் உச்சமுள்ளதா இருந்தாலும் இல்லைன்னாலும் சரிப்படுத்துவோம் சரிப்படுத்தணும்னு எதிர்பார்ப்பாடு தவிர அதெல்லாம் தப்பு வெளியேறு இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்றது ஒரு மதம் ஆகா. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், மதம் இருந்தாலே மதம் பிடிக்காத இருக்க வேண்டாமா, நாமும் மதம்னு அவர்பிச்சிட்டோம். அப்ப மதம் இல்லாம இருக்கணும், மதம் இருக்க கூடாதுனால் நம்ம மதத்துல என்ன ஏற்றம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு மதத்தை எங்கேயாவது ஒரு ஆன்மீக இந்து உபன்யாசகர் மட்டம் தட்டி நீங்க பாத்திருக்கீடா, பண்ணவே முடியாது. அப்படி யாரும் பண்ணிருந்தா தப்புன்னு இப்பவே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அது ஒண்ணு தயக்கத்துக்கே காரணம் இல்ல, பண்ணவே கூடாது. ஆழ்வார் பாசனங்கள் நாயன்மார் பாடல்கள் எல்லாம் பார்த்தால் கொஞ்சம் அப்படி சைவத்த வசதி பேசுற மாதிரியும் வைணவத்த வசதி பேசுற மாதிரியும் இருக்கேன்னு சொன்னால் அவர்கள் நிலைய முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், எதை போல இருக்கிற பக்தர்கள் அவர்கள், பகவானுக்கு அவர்களுக்கு எத்தனை நெருங்கின தொடர்பு, அவர்கள் ஒண்ணு பேசுறாள்னா அதுக்கு எவ்வளவு உள்ளர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர நானும் நீங்களும் பேசினா அந்த மாதிரி அர்த்தமா இருக்கும்போ ஆழ்வாரங்கியான் இன்னொருத்தர மட்டும் தட்டுவரா, செய்யவே மாட்டார். நாயன்மார்கள் செய்வாளா, செய்யவே மாட்டார்கள். அதனால் நாமும் கண்டிப்பா இந்துக்களா இருக்கிறவா இன்னொரு சம்பிரதாயத்தையோ மதத்தையோ தப்பா சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நீங்க என்ன நினைக்கலாம்னா, சாமி நீர் எல்லாம் 50 வருஷம் முன்னாடி கதை பேசிட்டீங்க, இப்பெல்லாம் ஒன்ன சொன்னா திருப்பி கொடுத்தா தான் ஒத்து வரும்னால் அப்படியெல்லாம் தப்பா நீங்க நினைச்சிக்கவே தேவையில்லை. இப்போ இந்த தர்மம் எப்போதும் சாதுவா போற தர்மம், சாந்தமா போற தர்மம், சாந்தமா போய் போய் என்ன கண்டோம்னா 1000 வருஷமாகியும் அசைக்க மாட்டாமல் 82% இன்னும் இருக்கமா இல்லையா, ஒன்னும் ஆயிடையோ. இதே மற்ற நாடுகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவளுக்கு லட்சியமே 25 வருஷம் தான், ஒரு நாட்டை மாத்தறதுக்கு லட்சியம் 25 வருஷம். ராஜாவை முதல்ல மாத்திடுவான், மாத்திட்டு அவன் மொத்தத்தையும் மாத்திடுவான், மடாதிபதிகள்லாம் மாத்திடுவான். இது இருந்தா தான் கல்யாணம் காட்சி போனது வந்தது, எதுவா இருந்தாலும் இங்க பதிவு பண்ணாதான். ஆனா இத போல ஒரு சுதந்திரம் இல்லாதது இந்து தர்மத்துல கிடையவே கிடையாது. நாம நினைச்சிட்டு இருக்கிறது இந்து தர்மத்துல கட்டுப்பாடு அதிகம், இதுதான் ரொம்ப திறந்த வெளிப்பல்களை கடலாம், யாரும் எப்படியும் இருக்கலாம். நீங்க இந்த கோவில் இந்துக்காரெல்லாம் வந்து திருமணம் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒண்ணும் பண்றதில்ல, உங்க ஆச்சாரியத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், அவர்கிட்ட போய் கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு கேட்டுருக்கலாம்னா சாமி அப்பா அம்மாட்டையே கேட்கல, ஏன்னா நம்ம ஆச்சாரிய நடத்துல போய் கேட்கறது சொல்லி இருக்கோம். அப்ப கேட்கல கேட்கலன்னா அப்ப எவ்வளவு தூரம் திறந்த வெளியா இருக்கு. இத போய் கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டோம்னா இது கட்டுப்படுத்துகிற சம்பிரதாயமே இல்லை. ரிஷிகள் காலத்தில இருந்து வசிஷ்டாச்சாரிய இடத்திலே கார்கி மைத்ரேயி இத போல இருக்கிறவாள் என்ன கேள்வி கேட்டிருக்காது, வசிஷ்டர் ஆறு பிரம்மாவனுடைய மானசபுத்திரன் அவரிடத்துல பெண்கள் அவ்வளவு கேள்வி கேட்டிருக்காள்னால் எப்போதும் கேள்வி கேட்க தூண்டி இருக்கிற சம்பிரதாயம், பதில் சொல்லுகிற சம்பிரதாயம். என்ன நம்பினா மட்டும்தான் நீ மனுஷன் சொல்றது இல்லை, இது யார நம்புறவனும் மனுஷன் தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பிரதாயம். இது மக்களுக்காக மட்டும் இல்லாமல் மாக்களான மரம் செடி கொடி நாய் பூனை எல்லாத்துக்கும் நம்ம வேதம் சொல்லிருக்கிறதே, பூதங்களுக்கு ஜீவராசிகளுக்கு எல்லாம் எங்க பண்ணணும்ங்கிறது அப்படின்னா நித்தபடி நாய்க்கும் பூனைக்கும் சோறு போட்டுதான் நீ சாப்பிடணுங்கிறது, அந்த அளவுக்கு மனித நேயமும் பரந்த நோக்கமும் கொண்டிருக்கிற சம்பிரதாயம். அப்படி இருக்கும்போது நதியை உள்ளுவோம்னா இதெல்லாமே விடல. அப்ப நதிக்கு எத்தனை தூரம் ஆசையா நாம போய் கைங்கரம் பண்ணுவோம். இதைத்தான் வடக்கேருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டன ராமனும் சீதையும் கிளம்புறா, அயோத்தியிலேருந்து கிளம்பி காட்டு போனோம் இல்லையா, இருந்தாலும் சீதைக்கு மனம் பெசையர், நம்ம பிறந்த ஊர்லயும் இல்லை புகுந்த வீட்டுலயும் இல்லை, எங்கோ காட்டு போய் சந்தோஷமா தான் போறா, ராமனோட தான் போறா. இருந்தாலும் ஒவ்வொரு நதியும் தாண்டச்சு, முதல்ல அவ ஊர் சரையு, சரையு தாண்டினா கங்கை, தமசா, தமசா தாண்டினா கங்கை, கங்கை தாண்டினா யமுனை, யமுனை தாண்டி சோனா, இப்படி ஒவ்வொரு நதியா தாண்டி வரைச்சே நின்னு படகு நேர்ந்து இறங்கி ஹாரத்தி காட்டிட்டு ஒரு அழகா இலையில தாமரை புஷ்பா அது இது பழம் எல்லாத்தையும் வச்சு, மாதா நீ தான் எங்க நாட்டை சுத்தி போட்டுட்டு இருக்கே, அதனால எங்க நாடு நாங்க போயிட்டு வர வரைக்கும் சுபிக்ஷமா நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சீதை ராமன் பிரார்த்தனை பண்ணு பிரார்த்தனை போறாரு. போயிட்டு அந்த நதிக்கரையில வடக்கு நோக்கி நின்றுபாளம், ஏன்னா தெற்கு நோக்கி போறா, நாடு தலைநகரம் அயோத்தியில இருக்கு, அதனால வடக்கு நோக்கி ஒவ்வொரு தலையை நமஸ்காரிச்சுட்டு போயிருக்கணும்னால் அப்ப சீதாராமர்களை ரட்சித்து கொடுத்தது நதிகள் தான். அந்த வடக்கே தெற்கு வரைக்கும் இத்தனை நதிகள் இருக்கு, அதுல ஒரு 12 நதிகளை பிரம்மா தேர்ந்தெடுத்தார். புஷ்கரம் உற்சவம் நடத்துவோம். புஷ்கரம் தான் என்ன, ஏன் அந்த 12 நதிகளை தேர்ந்தெடுக்கிறார்? நம்ம பாரதத்தில் எப்போதும் 3 பேருடைய கதி ரொம்ப முக்கியம், சூரியனுடைய கதி, குரு பகவானுடைய கதி, சனி பகவானுடைய கதி. சேர்ந்து எந்த கிரகம் என்ன ஆபத்து பண்ணும்னாலும் அவரிடத்துல பிரார்த்தித்தோம்னா கூட்டி சொல்ல போறா இருக்கும். அந்த நாள்ல தொலைபேசி இருந்திருக்காது, நேரம் கூட்டி சொல்லியிருப்பார். இப்ப பார்த்தா குடிச்செய்தி அனுப்பிச்சா சரியின் பேசாமல் ஆனால் நாம போய் எங்கேயும் திட்டாடி இருக்க வேண்டாம். பெருமான் உள்ளே இருக்கிறார். கிரகங்களுக்கெல்லாம் 10வது கிரகம் அழகிய மனவாளனாய், மகர நெடுங்குழை காதனாய், எப்போதும் அனைவரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அதனால கிரகங்களை பத்தி கவலை இல்லை. ஆனாலும் அவரவர்களுக்கு பண்ண வேண்டிய பூஜையில குறை வைக்கக்கூடாது. அது என்ன உண்டோ பண்ண போறோம். அப்போ சனி பகவானுடைய கதி, குருவனுடைய கதி, சூரியனுடைய கதி, சூரியன் தான் நடு, அவருடைய கதி ரொம்பவே முக்கியம். அவர் மாசந்தோறும் ஒரு ராசிக்கு போவார். மேஷ ராசி ஆச்சு, ரிஷப ராசி வந்தது, சரி மிதுன ராசி ஆச்சு, அப்படின்னு ஒவ்வொரு மாசம் சின்ன சித்திரவை ராசி, ஆனி ஆடி, அப்புறம் ஆடி மாசம் வந்தது, கடக ராசி முடிஞ்சது, சிம்ம ராசி வந்தது, துலா ராசி வந்தது, கன்னி ராசி போச்சு, துலா ராசி, அப்படி ராசி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு வரும்போது தனு ராசி வரும், மார்கழி மாசம் முடியும், மகர ராசி வரும் முடியும், கும்ப ராசி வரும் முடியும், மீன ராசி வரும் முடியும். இப்ப அவங்க யோகம் முடிஞ்சப்பட்டதா? அப்ப அந்தந்த ராசிக்கு சூரியன் ஒவ்வொரு இடத்துல நுழையிறார். அந்த ராசிக்குள்ள எப்ப நுழைவாரோ அப்ப மாச பிறப்பு. மாச பிறப்புங்கிறது என்ன கணக்கு? சூரியன் எந்த ராசிக்குள் எப்போது நுழைகிறாரோ அதுக்கு தகுந்த மாச பிறப்பு. அப்பதான் மாச பிறப்பா சுவாமி? அப்ப தை மாசம் உண்டு மாச பிறப்பு தானே? கண்டிப்பா தர்ப்பணமே பண்றோம் மாச பிறப்பு. இப்ப ஐம்பது மாச பிறப்பு. ஆமா, இதுல வருஷம் பிறப்பு எப்போ? அது சந்தேகத்தினால கேட்கிற பொருளுக்குப்பா, இந்த நாளும் தெரியாதவர்களுக்கு நமக்கு இப்போ வருஷ பிறப்பு சித்திரம் ஒண்ணு தான். ஏன் நீ தான் இப்ப 51 மாசம் பிறப்புன்னு சொல்லியிருக்கேன், நான் வருஷத்தை அப்போல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அது மாதிரி கொஞ்ச நாள் தை மாசம் கூட நம்ம 1வது தேதி வருஷ பிறப்புன்னு வச்சிருந்தோம்ல, நீங்க தமிழகத்துல கூட கேட்டுனால் தை மாசம் 1வது தேதி, அதனால வருஷ பிறப்பு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திட்டா, இல்ல இல்ல மறுபடியும் சித்திரம் ஒண்ணுல இருந்தே வச்சுக்கோம். இதெல்லாம் யாரும் சொல்லிட்டுக்கலாமே தவிர வீட்டுல ஒரு இடத்துல ஒரு பண்டிகை தை ஒண்ணுக்கு மாறவே இல்லை. மாறினதெல்லாம் புஸ்தகத்திலேயே நாட்காட்டிலேயே மாறி தெரியுது. யாரானு வீட்டுல பால் பண்றதோ தயிர் பண்றதோ திருக்கணம் பண்றதோ மாத்தினோம்னா அதை ஒத்துருமே மாத்த மாட்டோம். எல்லாருக்குமே தெரியும், அது மேடையில இருக்கிறவாளுக்கும் தெரியும், கீழே இருக்கிறவாளுக்கும் தெரியும். அதனால ஏதோ பேச்சுக்கு வேணா நம்ம மாத்தினோம்னு சொல்லிக்கலாம். அப்ப இந்த 4 மாச பிறப்பு முக்கியம். அதுல மகர மாசம் பிறப்பா இருந்ததுன்னா தை மாசம் பிறப்பு, மேஷ மாசம் பிறப்பா இருந்ததுன்னா சித்திர மாசம் பிறப்பு. இதெல்லாம் சூரியன் படி. ஆனா வியாழ பகவான் அவள் வேகமா போக மாட்டான், அவர் மெதுவா நடக்கிறது. அதனால வருஷத்துக்கு ஒரு ராசி, மாசத்துக்கு ஒரு ராசி இல்ல, வருஷத்துக்கு ஒரு ராசி. அவர் எப்ப அந்த ராசிக்குள்ள போறாரோ அப்பதான் குரு பெயர்ச்சி போட்டுடுற வரணும். நம்ம எல்லாரும் கிடுக்கிட்டு போய் காத்துட்டு புஸ்தகம் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்னுடைய ராசிக்கு இப்ப குரு பெயர் தந்தா என்ன ஆக போறதுன்னா, முதல்ல நான் பேரணும். அப்பதான் அதுக்கப்புறம் அவர் குரு பெயர்ந்தாரா சூரியன் பெயர்ந்தாரா நடக்கும். நான் நகராம ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் உட்காந்துன்னா குரு என்ன பண்ணுவார், சனி என்ன பண்ணுவோம். நமக்கு விதிக்கப்பட்ட தர்ம காரியத்தை நாம செய்ய வேண்டாமா? அப்ப அந்த குரு பெயர்ச்சி பார்த்து இப்ப பெயர்ந்தார், குருக்கு பெயர்ந்தார். அதனால குரு எந்தெந்த ராசிக்குள்ள புகுறாரோ ஒரு வருஷம் முழுக்க அந்த ராசியில இருப்பார். இப்ப புகுந்துட்டாரா, இனிமே ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசியில இருப்பார். இப்ப விருச்சிக ராசியில புகுந்திருக்கார், இதுலேயே ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசியில இருப்பார். இது குருவனுடைய சாரம். இதுவட மெதுவா போறவருக்கார் பெரிய கிரகம் சனி பகவான். அவருக்கு பேரே சனி சரன் பேரு, மெதுவா நகர்றவர். அதனால சனி சனையின மெது ரொம்ப நிதானமா போறவர், சரண் நடப்பவர், சனி சரண் ரொம்ப மெதுவா நடக்கிறவர். 2.5 வருஷம் ஒரு ராசி, ஒரு ராசி நகர்றதுக்கு 2.5 வருஷம், 12 ராசிகளுக்கு 30 வருஷம். அதனாலதான் ஒரு சொத்து 30 வருஷம் வாழ்த்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லேருவா. அதனால அவருடைய கோல்சாரம் அதை போல. அப்ப 3 பாத்துருக்கும், சூரியன் மாசத்துக்கு ஒரு தரம், குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தரம், சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம். அந்த 2.5 3 ராசி, ஏன் ராசி எனக்கு 3 ராசி எனக்கு அடுத்த ராசி சேர்த்தா தான் 7.5 நாட்டு சனின்னு சொல்றோம். ரெண்டரை முதல் ரெண்டரை வருஷம் பக்கத்து ராசியில் இருக்கச்சே வரமுறை வரமுறை பயமுறுத்திட்டே இருப்பார். ஏன் ராசியில் இருக்கச்சே ஓங்கி கொடுப்பார். அடுத்த ராசியில் இருக்கச்சே போயிட்டு வந்தோமா அப்படின்னு கடைப்படுவார். இதனாலதான் ஏழாம் நாட்டு சனின்னு அவருக்கு வச்சோம். இப்ப எதுக்கு இந்த விஷயத்தை சொன்னேன்னா, வியாழம் எப்பப்ப எந்தெந்த ராசியில நுழைகிறாரோ அந்தந்த வருஷம் முழுக்கத்தான் இந்த புஷ்கர உற்சவம் நடைபெறுகிறது. இது ஏன்னால் பிரம்மாவுடைய கமண்டலம், அவர் கையில பிடிச்சிருக்கிற கமண்டலத்தில் புஷ்கரம்ங்கிற ஒரு தத்துவம், தாமரை போல ஒரு தத்துவம், தாமரையில தான் அவர் அமர்ந்திருக்கிறார். தாமர தத்துவம் தான் அவருடைய கமண்டலத்துக்குள்ள இருக்கும். தாமரைய புஷ்கரான்னு சொல்லுவார். புஷ்கர பராசே ஆவா நசிஷதே ஏவம் ஏவம் விதி பாபம் கர்ம நசிஷந்தே உபதே சாஸ்திரமே சொல்லது, உபனிஷத்தே சொல்லது. தாமரை இலை தண்ணீரை போலே பத்மபத்திரை வாம்பசான்னு கண்ணன் கீதையில சொல்றார். அதனால தாமரை புஷ்கரம், புஷ்கரம் தான் தாமரை. தாமரை போல ஒரு தத்துவம் பிரம்மாவுடைய கமண்டலத்துல இருக்கான். அந்த தத்துவத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. அதோட யாருக்கு சம்பந்தம் ஏற்பட்டாலும் அவள் அப்படியே தூய்மை ஆகிடும், சுத்தமாகிடும். அப்ப புஷ்கரம் தத்துவம், அதோட எனக்கு சம்பந்தம் ஏற்பட்டால் தூய்மை பெற்று விடுகிறேன். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் புஷ்கல, புஷ்கலனால் நிரம்ப, நிறைவா, சிறப்பா, நிறைய செழிப்பான அர்த்தம். அப்ப அந்த புஷ்கர தத்துவத்தோட தொடர்பு ஏற்பட்டா ரெண்டு நன்மை. முதல் நன்மை தூய்மை அடைஞ்சுடுறேன். தூய்மையா இருந்தா மட்டும் போருமா, போனே ஆதன நிறைய தீர்த்த மாட்டேன், நல்லா படிச்சு நாட்டேன், ஒரு அழுக்கு இல்லை. வீட்டுக்கு வந்தால் அதுக்கு வேண்டிய பட்டு வேட்டிக்கு செழிப்பு வேணுமோ இல்லையோ, சக்கர பொங்கல் சாப்பிடணும்னா நெய் வேணுமோ இல்லையோ, அடுத்து வண்டி ஏறிட்டு போகணும்னா வாகன வசதி வேணுமோ இல்லையோ, நம்ம வேணும். அப்ப அதுக்கு செழிப்பு வேணுமே, இல்ல தூய்மையா அழுத்தேனா தூய்மை செழிப்பு கொடுக்காது. ஆனா செழிப்பு தூய்மை கொடுக்காது. செழிப்பா இருக்கிற வாழ்க்கை தூய்மையா இருக்கணுங்கிறது இல்லை. அப்ப இந்த புஷ்கரம் ரெண்டு காரியம் பண்றது, ஒன்னு என்னை தூய்மை ஆகும், ரெண்டு என்னை செழிப்பாக்கும். இந்த ரெண்டு பெருமாள் அது கிட்ட இருக்கு. ஆகையாலே அந்த ரெண்டுமே புஷ்கரங்கிற தத்துவம் பண்ணும். பிரகஸ்பதிக்கு குரு பகவானுக்கும் ராசி, அதுதான் பிரகஸ்பதிக்கு பேர். குரு வியாழன் கிரகத்துல தான் பிரகஸ்பதிங்கிறோம். ஏன்னா மொத்த தேவர்களுக்கு அவர் தான் வாத்தியம், அவர்கிட்ட பண்ணி வச்சுதான் தேவர்கள் எல்லாமே கர்மங்களை பண்ணுவாங்க. அதனால பிரகஸ்பதிக்கு ஒரு ஆசை, மக்கள் எல்லாருக்கும் இந்த புஷ்கரத்தோட சம்பந்தத்தை ஏற்படுத்தணும். பிரம்மாவிடத்துல பிரார்த்திக்கிறார், நான் ஒவ்வொரு ராசியில நுழைஞ்சா ஒரு வருஷம் இருப்பேனா, உம கமண்டலத்தில் இருக்கிற புஷ்கரத்தை அந்த ஒரு வருஷம் முழுக்க என்னோட இருக்க சொல்லும். இத அவர் கேக்குறது என்னோட இருக்க சொல்லும்னா கொஞ்சம் அப்படி கணக்கு போட்டு பார்த்தா பிரம்மா அப்படின்னு எப்பவுமே இந்த புஷ்கரம் உமோட தான் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அவர் கேட்டது, நான் ஒவ்வொரு ராசியில நுழைவேன், அந்த வருஷம் முழுக்க அந்த ராசிக்கு பொறுத்து என்னோட இருக்கணும்னா, அப்ப அடுத்த வருஷம் வந்து அடுத்த ராசி, அடுத்த வருஷத்துக்கு அடுத்த ராசி. ஒவ்வொரு நம்ம கிட்ட இல்லாத வழி பாக்குறார் இவர், ரொம்ப சாமர்த்தியமா கேட்கிறார். ஆனாலும் லோகத்தினுடைய நன்மைக்கு தான் கேட்கிறார். போனா போறது நீ கேட்கறதுக்காக சொல்றேன், 12 நாள் உங்களோட இருக்கு சொல்றேன். அது என்ன 12 நாள் கணக்கு போறோம், ஆமா ஆழ்வார்கள் 12 பேர் தானே. அப்ப அவன் 12 பேர்னா 12 நாள் கணக்கு வேண்டாமா, பொய் ஆழ்வார், புதத்தாழ்வார், பெய் ஆழ்வார், திருமுக்கி ஆழ்வார் வரைக்கும் 10 பேர், முதலுவி ஆழ்வார், ஆண்டாள் 2 பேர் சேர்த்தா 12 ஆழ்வார்கள். அவ 12 பேர் பண்றது என்ன, பாட்டை சொன்னா தூய்மை, பாட்டை சொன்னா பக்தி செழிப்பு, ரெண்டையும் கூட்டாளா. அப்ப ஆழ்வார்கள் 12 பேர் தான் புஷ்கரமே, அவர் தான் நம்ம புஷ்கரம்னே சொல்லணும். ஏன்னா பாட்டை சொன்னாலே தூய்மை அடைஞ்சிடுறோம், பரம பாவனம் உடையவர்கள் ஆயிடுறோம். அதே பாட்டை சொன்னா எத்தனை ஆனந்தமா இருக்கு, எங்கே சொல்லிட்டு இன்பம் பயக்குமே, ஆனந்தமா இருக்கு. அதனால ஆழ்வார்கள் 12, அவர்களை போல நதிகளும் 12, ராசிகளும் 12, நாள்களும் 12. புஷ்கரத்துக்கு பெருமாள் ஆணையிட்டார், புஷ்கரமே தாமரையே நீனுமே இந்த பிரகஸ்பதி கேட்டுக்கொண்டபடிக்கு அவரிடத்துல 12 நாள் போயிருந்துக்குவார். அப்ப புஷ்கரம் கேட்கறது, எந்த 12 நாள் இருக்கணும் புரியும், வருஷத்துல நான் என்ன 1ஆம் தேதியில இருந்துட்டு வந்துட்டோமா, இல்ல கடைசி 12 நாள் இருக்கட்டுமா, இல்ல அப்படி நினைச்சுக்காதே. அவர் வந்து ஒரு இடத்துல ராசியில நுழையிறார், அந்த ராசியோட முடியறாப்புல 6 நாள், அந்த ராசியிலேருந்து தொடங்கறாப்புல 6 நாள், 6, 6, 12 நாள். இப்போ எப்ப அவர் பெயர்ந்து கூறுகிறாரோ அந்த தேதிக்கு முன்னாடி வரைக்கும் 6 நாள் இருக்கும், அந்த தேதியிலேருந்து 6 நாள் இருக்கும். இப்ப இந்த ஆங்கில மாசம் 11ஆம் தேதி ஆரம்பிச்சு 22ஆம் தேதியோட முடிகிறதுன்னு 12 நாள் பார்த்தோம் இல்லையோ, அதுல சரியா நடுவுல பாத்தீங்கன்னா தான் குரு பெயர்ச்சி நடந்துடும். அவர் எப்ப உள்ள நுழைஞ்சிட்டாரோ அந்த நேரத்தை பார்த்துக்கோ, அது மாலை பொழுதால தான் மறுநாள் இருந்து கணக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி 6 நாள், அதுல இருந்து தொடங்கி 6 நாள். இதுக்கு ரெண்டு பேர் வச்சிருக்கா, ஆதி அந்தம். ஆதி அந்தம் சொன்னால் ஆதி புஷ்கரம், அந்த புஷ்கரம். ஆதி புஷ்கரம் சொன்னா இப்ப ஆதி, இப்ப நாம இந்த தாமிரபரணியில ஆரம்பிக்கிறதா, இதே சமயம் எங்க தெரியுமா அந்த புஷ்கரம் இருக்கும், இதுக்கு போன வருஷம் காவேரியில நடந்தது புஷ்கரம். இப்ப இந்த கடைசி 6 நாள் பாத்தீங்கன்னா அந்த புஷ்கரமா இருக்கும். ஆனா யாரும் கொண்டாடுறது இல்லை, உண்மையில இதை நாம எப்படி கொண்டாடணும்னால் 12 நாள் இங்க புஷ்கரம் கொண்டாடிடுறோம் அப்படி இல்லை. காவேரியில 6 நாள் கொண்டாடிட்டு அடுத்த 6 நாள் இங்க வந்திருக்கணும். ஆனா ஏன் அப்படி பண்றது இல்லைன்னா புஷ்கரம் அதை போல போய் வாழாது. ஆதி அந்தம் இருந்தா கூட புஷ்கரை இப்ப காவேரியிலிருந்து காலி பண்ணிட்டு நம்ம ஊருக்கு வந்துடும். காவேரியிலிருந்து எப்ப காலி பண்ணிருக்கோம், அந்த முதல் 12 நாள் முடிஞ்ச உடனே காலி பண்ணிருக்கோம். அந்த 12 நாள் தான் காவேரியில இருக்கும், அதுக்கப்புறம் இப்ப வரும். இப்ப விட்டடத்துல இருந்து சொல்றேனே, ஆஹா 12 நாள் இருந்து செவி அடுத்து அது புஷ்கரத்தினுடைய கடைசி 6 நாள், அடுத்த புஷ்கரத்தினுடைய தொடக்கம் 6 நாள். மறுபடியும் தாமரை கேட்கறது, போய் இருந்துட்டு வா போய் இருந்துட்டு வான்னு சொல்றீரு. நான் என்ன பிரகஸ்பதி வீட்டுல போயிருக்கவா, பிரகஸ்பதி தலையில போய் உட்காந்துக்கவா, பிரகஸ்பதியினுடைய வாகனத்தில போய் உட்காந்துக்கவா, எங்க இருக்க சொல்றீன்னு கேட்கிறார். அதுக்கு பிரம்மா பதில் சொல்றார், பிரகஸ்பதியினிடத்துல நீ இருந்தா யாருக்கு உன்னோட சம்பந்தம் வரும். அப்படி பண்ணாலே நான் 12 நதிகளை தேர்ந்தெடுத்து தரேன், ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு நதியா வச்சுப்போம், அந்த நதியில 12 நாள் நீ போயிருந்துட்டு வாங்குறவர். இது நல்லா இருக்கு. அப்படி நதியில தாமரை இருந்தா எல்லாருக்கும் புரியறாம இருக்கும். திடீர்னு பிரகஸ்பதி தலையில போய் தாமரை இருந்தா புரியறாம இருக்குமா? அதனால வேண்டாமட்டு எந்த நதினு கேக்குறாரு. அப்ப பிரம்மா வரிசா நதிகள் சொல்றார், மேஷ ராசிக்கு இந்த நதிக்கு போ, அதுக்கு அடுத்தது ரிஷப ராசிக்கு இந்த நதிக்கு போ, மிதுன ராசிக்கு இந்த நதிக்கு போ. சித்திரை வைகாசி ஆனி ஆடி வரிசையா இருக்கா, அதுல நதி கணக்கு மட்டும் சொல்றேன். இனிமே வரிசையா அந்தந்த ராசிக்கு அந்தந்த நதின்னு வச்சிருக்கோம். முதல் நதி கங்கா, கங்கா மாதாவை நடத்துறதுதான் முதல் வருஷம் முழுக்க. அது எப்ப தெரியுமா ஆரம்பிச்சது, இப்ப நம்ம 8வது ராசியில இருக்கோம். விருச்சிக ராசிங்கிறது 8வது ராசி, சுலபமா ஞாபகம் வச்சுக்கோ. 2018 எட்டுக்கு 8 ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப 2018 இருக்குமா, 2018 விளம்பி வருஷத்திலே 8வது ராசி விருச்சிக ராசியில தாமிரபரணியில கொண்டாடும். அப்ப நம்ம முதல் ராசி 2011 தான் ஆரம்பிச்சது. ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறது பாருங்க. இப்ப மாசம் ஆரம்பிக்கச்சேவும் 11 ஆரம்பிச்சு 22 முடியிருந்தா, இப்ப நாம கொண்டாடிட்டு 11-22, அத போல வருஷம் கணக்கு வச்சுக்கோ. 2011 2022 வரைக்கும், அதுல 2011 மேஷ ராசியில் சூரியன் உழைத்தார், கங்கையில் நடந்தது. அப்ப புஷ்கரம் 2011 நடந்தது, கங்கையில நடந்தது. 2வது நதி நர்மதா, 3வது நதி சரஸ்வதி, 4வது நதி யமுனா. ஆடி மாசம், கர்கடக மாசம், ஆடி மாசத்துல சரஸ்வதி நதி. சாமி அது கண்டிலே படலையே படுறது. இப்போ பத்ரிகாசிரமத்துக்கு மேல மானான்னு இடத்துக்கு போனேன்னா சரஸ்வதி நதி, அந்த நதியில கொண்டாடுறான். அப்ப அவ்வளவு உள்ளூர்லயும் கொண்டாடுறான். 4 நதியாச்சா சரஸ்வதி, அப்புறம் 5வது நதி கோதாவரி, 6வது நதி கிருஷ்ணா, 7வது நதி காவேரி, 8வது நதி தாமிரபரணி. ஆக 8 வருஷத்துக்கு 8 பார்க்கணும். இதுக்கப்புறம் 4 நதிகள் இருக்கு. இங்க இருந்து கிடுகிடுன்னு கலந்து பிரம்மபுத்திராவுக்கு போய் ரொம்ப தூரம் இருக்கு. ரொம்ப பெரிய நதி, 4 நாடுகளை கடந்து ஓடுகிற நதி. என்னவா இருந்தாலும் அங்கதான். அப்ப அடுத்து பிரம்மபுத்திரால கொண்டாடுவார். 9வது முடிஞ்சது. அதுக்கப்புறம் 3 நதிகள், துங்கபத்ரா, சிந்து, பிரணீதா என்று 3 நதிகள். பிரணீதாக்கு பிராணஹிதான்னு சொல்றா, பிரீணதான்னு சொல்றா, பிரணீதான்னு சொல்றா. விஷ்ணுவோட ரொம்ப சம்பந்தப்பட்ட நதியாம். ஆனா அந்த மூணையும் சேர்த்துனா துங்கபத்ரா கர்நாடகத்துல இருந்து கேள்விப்பட்டிருப்பேன். சிங்கேரி சாரதா பீடம், அதுக்கு நடுவுல ஓடுற நதி துங்கபத்ரா நதி. ராமன் சுக்ரீவன் வாலி ரெண்டு பேருக்கு சண்டை வரைச்சு அம்ப விட்டு வாலி அவர் முடிச்சதே துங்கபத்ரா நதிக்கரையில தான். எல்லாம் கிஷ்கிந்தால இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப அந்த நதி அவத்த 12 நதி ஞாபகம் வச்சுக்கிடா. இப்ப இருக்கிறது 8வது நதி, இதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா, துங்கபத்ரா, சிந்து, பிரணீதா. ஆக 12 நதிகள். இந்த 12 நதிகள்ல 12 நாளைக்கு புஷ்கரங்கிற தத்துவம் போய் தங்க வேண்டும். இதுதான் பிரம்மா போட்டுக்கிற ஆணை. அவள் அந்நியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறாள். இப்ப இந்த 12 நாட்களும் தாமிரபரணியில் தங்குவாள். அதனால தாமிரபரணி நதி ஓடுகிற எந்த இடமா இருந்தாலும் புஷ்கரம் தான். ஒரு ஊர் தந்திர பேரை மட்டும் இல்ல, ஆழ்வார் தந்திர மட்டும் இல்ல, ஜடாய தீர்த்தம் மட்டும் இல்ல, தாமிரபரணி தொடங்கி போய் சேர்ற இடம் வரைக்கும் மொத்த இடத்திலேயும் இருப்பாள். இதை ஏன் வலியுறுத்தி சொல்றேன்னா, கும்பமேளா அப்படி கிடையாது. கும்பமேளா ஒரு இடத்தில் மட்டும்தான் நடக்கும், அது நதி ஓடுற இடத்துலதான் நடக்காது. ஹரித்வார் வந்து கங்கையினுடைய கரையில இருக்கு, கும்பமேளா நடக்கிற இடம். அதே பிரயாகராஜ் திரிவேணி சங்கம், கங்கா யமுனா சரஸ்வதி, அது அங்க மட்டும்தான் நடக்கும். கிப்ராங்க நதிக்கர உஜ்ஜைன் அங்க மட்டும்தான் நடக்கும். கோதாவரி நதிக்கர நாசிக் அங்க மட்டும்தான் நடக்கும். கோதாவரி கரையில இருக்கிற நாசிக்கிற கும்பமேளா நடக்கிறச்சு, கோதாவரி கரையில ராஜமன்றி இருக்கே கும்பமேளா கொண்டாடலாமான்னு கேட்க முடியாது. நாசிக்கல மட்டும்தான் கொண்டாட முடியும். கங்கக்கரையில ஹரித்வார் இருக்கே கொண்டாடுறாளே, அதே கங்கக்கரையில தேவப்பிரயாக இருக்கே கேட்க முடியாது. ஹரித்வார்ல மட்டும்தான் கொண்டாட முடியும். அப்ப இடம் முக்கியம் கும்பமேளாவுக்கு. கும்பமேளாவுக்கு நதிக்கரை எந்த ஊரோ அந்த ஊர் முக்கியம், ஆனா புஷ்கரத்துக்கு நதிதான் முக்கியம். கிளம்பின இடத்திலிருந்து முடியற இடம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் சரி, நதியை காப்பாத்துட்டு வணங்கியாச்சு சரியா போச்சு. அது மாதிரி நதிக்கரை சரி, குளம், எங்க ஊரை சுற்றி இருக்கிற குளங்கள் தான் ரொம்ப முக்கியமா சேர்ந்தாரு. அதுக்குதான் மாசி மக்கம் மகாமகம்னு கொண்டாடுறவாரு. கும்பகோணத்திலே குளத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தான் மகாமகம். இது எல்லாமே திடீர் மகம் திரீர் மகாமகம் திரு புஷ்கரம் திரீர் மகாபுஷ்கரம் திரு கும்பகோணம், அதே மாதிரி கும்பமேளாந்திரி மகா கும்பமேளாந்திரிலே இந்த மகா எங்கேன்னு வந்துச்சாங்க. மகா வந்தது, மகா வந்தது 12 தடவை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் மகாங்கிற பேர் வரும். அப்பனா இப்ப 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், இப்ப தாமர பரணி இதோட 12 கூட்டுங்க, 2030 வந்துடும். 2030 எல்லாம் திரும்ப நீங்க தந்திரி பெருமாள் சேவைக்கு வரணும். வந்துட்டால் தாமிரபரணி தீர்த்தமாட்டு இது நடந்தது புஷ்கரம் நடந்ததுன்னு சொல்லுவோம். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை புஷ்கரம், ஆனா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகாபுஷ்கரம். இப்ப நடக்கிறது மகாபுஷ்கரம்னால் நடந்து 144 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது இன்னொரு சிறப்பு. 12 வந்துட்டு இருந்தோம், 144 வந்த மொழியம் சாமி அப்படின்னா 144 இப்ப வந்துட்டோமே, அடுத்த மகாபுஷ்கரத்துக்கு நம்ம எல்லாம் வரலாமோ? எனக்கு தெரியாது, அடியே இல்ல, நீங்கள் ஆறாவது தெரியாது. இப்போ எனக்கு 6 மகாபுஷ்கரத்துக்கு வரணும்னாலும் 144 இருக்கணும். கூட சொச்சம் விட்டது வந்தது என்ன வாங்கியிருக்கோமோ அதை வேற வாழணும். இப்போ வந்திருக்க 60 வயசு ஆயிருக்கு, வந்திருக்காருனால் 60 வயசு வாழ்ந்து 144 கூட்டி சுமாரா ஒரு 200 வருஷம் போறோம் சாமி. இந்த உடம்புடியோட இந்த அத்தனை வருஷம் வேற உட்காந்துக்கணுமா? ஏற்கனவே ஏதோ ஆரோக்கியமா இருந்தா, ஏதோ ரிஷிகள்னா 4000 வருஷம் இருந்தா 2000 வருஷம் இருந்தா, இப்ப ஒண்ணுமே இல்ல. மாத்திரை இருந்தா தான் ஓடவே ஓடுறது. கார்த்தாலர்கள் குடி மாத்திரை, சாப்பாட்டுக்கு அப்புறம் அப்புறம் மாத்திரையா முன்னாடி மாத்திரையான சாப்பாடே மாத்திரை தான். நீ ரொம்ப மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம், அந்த அளவு தான் நாம இருக்கோம். அதனால இந்த ஆரோக்கியத்தோட நீ எத்தனை வருஷம் தள்ளப்படுறோம்? 144 வருஷம் ஆகி போன வருஷம் காவேரியில தீர்த்தமாடிருப்பீள், இந்த வருஷத்துக்கு தீர்த்தமாடியாச்சு. அப்படியே மனசுல வச்சுக்கோ, அடுத்த வருஷம் பிரம்மபுத்தால குடிச்சு வந்துருவோம். துங்கபத்ரா ஒன்று கட்டம் இல்ல, சிந்து நம்ம நாட்டுல தான் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். அப்போ கோதாவரி கிருஷ்ணா ஒண்ணுமே கட்டம் இல்ல. அப்பன்னா நானும் 12 இடத்துலயும் தீர்த்தமாட்டு வந்துடலாம் இருக்கேன், சாத்தியமா தான் இருக்கேன். ஆமா, கூடவே இன்னொரு 12 வருஷம் 4 கும்பமேளா போயிட்டு வந்துடலாம். நாம இருக்கிற சமயத்து மகா கும்பமேளாவும் நடந்துருது, நாம இருக்கிற சமயத்துக்கு மகாபுஷ்கரமும் நடந்துருது. ரொம்ப பாக்கியம். சரி, ஒருவேளை இதெல்லாம் இருந்தா தான் மோட்சம் போகுமோ? இல்லைன்னா போக மாட்டோம்னாரு சமயம். அது ஆழ்வார் கொடுத்தா மோட்சம். அதுக்கு இங்கேயும் போக மாட்டோம், அங்கேயும் போக மாட்டோம், எந்த புஷ்கரத்துக்கு போக மாட்டோம். ஒரே புஷ்கரம் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆழ்வார் திருவடிதான். உயர்வே பலன்படி உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டு உரைத்து மயர்வேதும் வாராமல் மானடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. மாறச்சொல் திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி வேறாகத்தான் வீடுங்கிற வைகுந்தம் கிட்டுமே தவிர நதிகளோ மலைகளோ கொடுக்க போவதில்லை. கொடுக்கும் சமன்கள் வீடுதலும் தடன் குன்னமே என்று திருவேங்கடம் கொடுக்கும். திருவேங்கடம் உடையாருடைய அருள் பெருக அதுவே வாக்கு சரியாக நம்மாழ்வார் கொடுப்பார். இதுதான் இந்த சம்பிரதாயத்தின் ஏற்றம். நம்மாழ்வாரே கொடுத்துருவார், அவரே கொடுப்பார், அவர் திருவடியை காட்டுவார், கொடுத்துருவார். நம்மாழ்வார் திருவடி யாரு? மாறன் அடிபணி புரிந்தவர் சுவாமி ராமானுஜர். அதனால அவர் மூலமாகத்தான் பெறுவோங்கிறது தான் சம்பிரதாயத்தின் சீர்மை. பின் எதுக்கு இங்கெல்லாம் குடிக்க வருகிறார்? எப்ப நன்றி தெரிவிக்கிறது? இது எல்லா தடத்திலிருந்து பெற்றுட்டாச்சு. பெற்றுன்றதுக்கு ஒரு பூஜை, ஒரு நன்றி சொல்லித்தான் தீர வேண்டும். அதுக்குத்தான் புஷ்கர பெருவிழாவை கொண்டாடுகிறோம். புஷ்கரம்னா என்னன்னு கேட்டிருந்தோம், மகாபுஷ்கரம்னா என்னன்னு கேட்டாச்சு. சுழற்சி முறை சனி பகவான் எப்படி போறார், குரு எப்படி போறார், அதனாலதான் இந்த புஷ்கரம் வந்து நிக்கிறதுங்கிறதையும் பார்த்தாச்சு. வடக்கு எப்படி நடக்கிறது, எந்தெந்த நதிகள் இப்ப தெற்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம ஊர் இந்த திருச்செங்கடி துறைக்கும் திருப்பேர துறைக்கும் இங்க ஆழ்வார் சம்பந்தப்பட்ட துறைக்கு என்ன ஏற்றம் ஏற்றம் இருக்குன்னு சொல்றாரு. அழிமணவாள பெருமாள் நாயனார் கடலோகாசருடைய தம்பியார், அவர் ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். ஆற்றில் துறையில் ஊரில் உள்ள வைஷம்யம் வாசாம் அகோச்சரம் ஒரு சூத்திரம். மீனகர் நவநீதங்கள் திருக்கவனம் போனே வெறிகள் சுடாய மலர்ந்து பெருமாளுடைய துளசி மந்தை பெருமை சொன்னார். அடுத்தது மூணு விஷயம் சொல்றார். ஆறு தொரை ஊர், ஆறு நதி தொரை, அந்த நதியில இருக்கிற தொரை ஊரு, தொரைக்கு பக்கத்துல இருக்கிற கரை ஊர் இருக்கா? இப்ப என்னன்னு வச்சுக்கலாம், பக்கத்து ஆழ்வார்க்கு சின்மை, அவர் உசத்தா அதுதான் சொல்லியிருக்கார். ஆறு தாமிரபரணி ஆறு, தொரை திருச்செங்கனி தொரை, ஊரு திருக்குறுகூர். இந்த மூணு தானே ஊர். இந்த மூணு எதை விட உயர்ந்ததுன்னு சொல்லிருக்காருனால் கங்கையை விட யமுனையை விட தாமிரபரணி உயர்ந்ததுன்னு அந்த சுவாமி சொல்றார். ஏன் கங்கையை விட ஏற்றமா? ஆமா, கங்கைக்கு யார் யார் சம்பந்தமோ சுவாமி, சிவனுடைய சம்பந்தம் இருக்கு, பிரம்மாவுடைய சம்பந்தம் இருக்கு, விஷ்ணுவனுடைய சம்பந்தம் இருக்கு, அப்படி எல்லா சம்பந்தம் இருக்கு. இதை பத்தி பெரியாழ்வாரே பாசுரத்துல சொல்றார், இன்னாருடைய சம்பந்தத்தோட அது வந்திருக்குப்போ. ஆறார் சம்பந்தம் இருக்கு, நான்முகன் அவருடைய திருக்கை சம்பந்தம், நாராயணன் திருவடி சம்பந்தம், செஞ்சடையான சிவன் அவருடைய முடி சம்பந்தம், நலந்திகள் கொன்றை கொன்றை மலரும், நலந்திட சிறையான் முடி கொன்ற மலரும், நாரணன் பாத குழாயும் கலந்திழிப்பினால் புகழ்படுகிற பெரியாழ்வாருடைய கோஷம். அப்ப எல்லாரும் திருவிக்கிரம பெருமான் உலகத்தை தாவி அளந்தார். அவருடைய ஒவ்வொரு திருவடி சத்தியலோகத்தை நோக்கி போயிட்டு பிரம்மா தன் திருக்கையால தீர்த்தத்தை விட்டு கழுவுகிறார். அப்ப பிரம்மாவுடைய கைப்பட்டது, திருமாலுடைய திருவடி பட்டது, அதன் கீழே சிவபெருமான் தன் தலையால் தாங்கினார், அவருடைய தலைப்பட்டது. மூணு பேருடைய சம்பந்தம் இல்லையோ, அது என்னதான் இருந்தாலும் ஒத்த சம்பந்தமா இருந்தா நல்லா இருக்கும் சார். மூணு பேர் சம்பந்தமா இருந்தால் ஆறாரோ தொட்டா ஊதி போகுமா? இல்ல, அதை விட யமுனை கேச்சல் கிருஷ்ண சம்பந்தம் மட்டுமே, கண்ணன் மட்டுமே சம்பந்தித்திருக்கிறாரா? அப்ப கங்கையை விட யமுனை கேச்சல் சொல்லலாம். காளிந்தி காந்திகாரி கரையது உஷா காளிமா கைடபாரே லக்ஷ்மி நேற்றோத்தர ஸ்ரீ சகத வரிசையாது ஏழு சம்பந்தமானா நாபி நாரி கரின் கண் மதுகர வடவீதத்த ஹஸ்தாவலம்பகான் தேசியனுடைய ஆச்சரியமான ஸ்தோத்திரம். வேதாந்த தேசிகத்துக்கு 750 வருஷம் ஆகுது. அந்த சுவாமி அவதரித்து 750 ஆண்டுகள் பூர்த்தி அவருடைய ஸ்லோகம் தான் காளிந்தி காந்திகாரி கரையது உஷா காளிமா கைடபாரே. அந்த கண்ணன் கருப்பா யமுனை கருப்பானால் அடிக்கடி கண்ணன் யமுனையில பெண்குடிப்பலாம். அது எல்லாரும் ஊர்க்காரால ஒரு பட்டிமன்றம் வச்சுட்டான். 6ஆம் தேதி தீபாவளி வரும் கொஞ்சம் நிச்சயமா பட்டிமன்றம் பூசம். காலத்தால் நாங்க எல்லாரும் பருந்தியை சாப்பிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு மருந்து சாப்பிட்டு அல்வா சாப்பிட்டு உட்காந்துருவோம். கையில தட்டோட வச்சுட்டா வெச்ச கண் வாங்காம பார்த்துட்டே இருக்கும். அந்த திரையில என்னெல்லாம் ஓடுறதோ அவ வேற போட்டி வச்சிருக்கான், எங்களை மட்டுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்க நாணயம் பரிசா கொடுக்குறேன் அப்படின்ட்டா. நம்ம ஆழ்வாரையும் விட்டோம், ஆச்சாரியர்களையும் விட்டோம், தங்க நாணயம் கிடைக்கிறதுனா அவ அதுல என்ன திரும்ப போட்டிருப்பா? இதை பார்த்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான அன்பர்களுக்கு நாங்கள் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல அந்த கோடிக்கணக்கான பேருக்கு புரியாதபடி ஒரு கேள்வி கேட்போம். அப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது, அதுக்கு பதில் சொல்லியிருந்துக்கணும். பதில் சொன்னவாடு கூட குருக்கள் முறையில போடுவோம். அதுல உங்க பேர் வந்ததுன்னால், அந்த பேர் எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னால், என்ன பரிசுனால், உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுவோம். வேற ஒன்றும் தரமாட்டாங்க. இதுதான் பண்ணுவா சுவாமி. இதுக்காகவா நான் திருவாயூரை விட்டுட்டு ஒரு நாள் கொடுக்க முன்னாடி உட்கார்ந்தேன்னால் உட்கார்ந்தேன், அதுல பட்டிமன்றம் நடக்கும். இந்த பக்கம் சில பேர் பேசுவா, அந்த பக்கம் சில பேர் பேசுவா, என்ன தலைப்பு வச்சிருப்பாள்னால் இப்ப யாரு பெரியவா தெரியல, இப்போ யார் உயர்ந்தவர்கள் தெரியல, கங்கையை விட யமுனையா, யமுனையில கண்ணன் குளிப்பறாமே, கண்ணன் திருமேனி கருப்பா இருந்தது, இவர் குளிச்சு 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 இந்த கருப்பெல்லாம் யமுனையில இறங்கிவிட்டா, இல்ல யமுனை கருப்பா இருந்தது, இவர் குளிக்க குளிக்க யமுனுடைய கருப்பு கண்ணன் திருமேனி இருந்தான். இந்த ரெண்டுத்துல எது எரித்தினால் தெரியல சுவாமி. இது வரைக்கும் பட்டிமன்றத்துக்கு முடிவே இல்லை, நேயர் விருப்பம் உண்டா, முடிவை யார் அவா சொன்னதே இல்லையா? ஒருவேளை கண்ணன் குடிச்சதுனால யமுனை கருப்பா இருக்கலாம், இல்ல யமுனையில குடிச்சதுனால கண்ணன் கருப்பா இருக்கலாம். ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் கருப்புல போட்டி. அதுதான் ரொம்ப பிடிக்கும் போது சொல்லுங்க, கண்ணன் என்று கருத்தெய்வம் காட்சி படையில் கிடந்தேன்னு ஆண்டாள் பாசம். யாருக்கும் இந்த சம்பிரதாயத்துல வெளுப்பா இருந்தா அழகே சொல்ல மாட்டான். யாரா நான் இங்க வெளுப்பா இருக்கிறோம் சொல்லல, நான் பொதுவா சொல்றேன், கருப்பா இருந்தா தான் ஆழ்வார்களுக்கு பிடிக்கும். ஏன்னா கண்ணன் கருப்பு இருக்கு, கரியான ஒரு காலம் வந்து வாசனம், எதுவா இருந்தாலும் கருப்பை மறுக்க முடியல என்றா யமுனை கருப்பு. அதனால கங்கையை விட யமுனை கேச்சான் பெருமைதான். ஆனா யமுனைக்கு குறவு இருக்கு, கருப்புனா தமோ குணம்னு அர்த்தம், தமசுக்கு வர்ணம் கருப்பு. அப்ப கங்கையை விட யமுனை கேச்சல் இருந்தோம், எனக்கு யார் சம்பந்தம் இல்லை, கிருஷ்ண சம்பந்தம் மட்டும், அந்த விஷயத்துல வசதி. ஆனால் இருந்தாலும் கருப்பார் கடந்து, அப்ப யாரோ தெளிந்து வெளுப்பார்களோ, யார் சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அந்த பெருமை இருக்கிறது ஒரே ஒரு நதி, தாமிரபரணி நதிக்கு மட்டும்தான். அதைத்தான் சுவாமி சொல்றார். அப்ப கங்கையை விட யமுனையை விட தாமிரபரணிக்கு ஏற்றம் வந்துடுது. எதனாலே? ஆற்றில் உள்ள வைஷமியம். அடுத்து துறையில் உள்ள வைஷமியம். ஏதோ முதல்ல துறை, எது கங்கையில என்ன துறை இருந்தது, யமுனையில என்ன துறை இருந்தது, ஆழ்வார்த்த நகரி திருக்குறுகூர்ல என்ன துறை இருக்கு, கங்கையில் துறை. அந்த கங்கையில தான் கண்ணன், யமுனே யமுனையில கண்ணன், கங்கை வேதவியாசர். அப்ப வேதவியாசர் இருந்த தொலைக்கு ஓடத்துறைன்னு சொல்லுவார், கண்ணன் இருந்த தொலைக்கு வலைச்சேரின்னு சொல்லுவார். அது அவருடைய துறை, அவர் இருந்தது. அந்த துறையிலே ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கும். கங்கையில இருந்ததுன்னா ஓடத்துறை, ஓடக்காரர்கள் யார் இருப்பாளோ அவர் தான் இருப்பார், மேற்கொண்டு பெரிய ஞானிகளோ யாரோ வரமாட்டார். சரி, யமுனையில இருந்துக்கலாம் என்றால், யமுனையில காளியன் துறையின்னு ஒரு துறை, அங்கதான் காளிங்கன் பாம்பு ஒளிஞ்சிருந்தார். அந்த துறை முழுக்க விஷம், அப்ப யமுனையில துறை வசதியா இருக்குமான்னு பார்த்தா வெட்ட துறையா இருக்கு. ஆனா இதே திருப்புருவூருக்கு வந்தால் திருச்சங்கனின் துறை அப்படின்னா சங்குகள் வந்து சேரும் துறை. சங்குனாலே வெளுப்பு, வெளுப்புனாலே சாத்விகர்கள் வாழும் துறைன்னு அர்த்தம். வெளுத்த வர்ணம்னாலே சத்தகுணம், கருப்பு வர்ணம்னாலே தமோகுணம், சிகப்பு வர்ணம்னாலே ரஜோகுணம். அதனால துறைக்கேற்றம் சரி ஊருக்கேற்ற சொல்ல வேண்டாமோ. இருக்கு வேதவியாசர் இருந்த ஊர், அங்க எல்லாருமே மீனவர்களா இருந்ததுனால வலச்சேரியா போயிட்டாங்க. சரி கோகுலம் கண்ணன் இருந்த ஊர், அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எது இடது கை எது வலது கை கேட்டா வித்தியாசமே தெரியாதோ. அதுவா பார்த்து சொல்ல அதே மாதிரி தான் இடது கையா இருக்கும் நினைக்கிறேன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா இது வலகை இல்லையோனால பேர் தெரிஞ்சா தெரியும். எங்களுக்கு இடது தெரியாது வலது தெரியாது ஒண்ணுமே தெரியாதவர்கள் ஊர். ஆனா திருப்பூர் ஊர் திருந்திருப்பேர் அப்படிப்பட்ட ஊர்களாக நவதிருப்பதையே பார்த்தாலும் நகரமும் நாடும் பிறவும் வேண்டேன் நாணனக்கில்லை என் தோழிமீர்கள். எனக்கு இனிமே எந்த நாணம் வெட்டவும் இல்லை. சிகரமணி நெடுமாறு தந்திருப்பேரையில் வீழ்ந்திருந்த மகர நெடுங்குழை காதன் மாயன் மூத்து வரை அந்த மங்கநூத்தம் நிகரில் மிகிழ்பண்ணு நம் ஆழ்வாருடைய கோஷம். அப்ப இதத்தான் நகரம் நாடு எதுவும் வேண்டாம். அவ்வளவுல இருக்கிற பெருமை இந்த ஊர்லயே இருக்கேன் என்ன ஆழ்வார் பாடுகிறார். இதே செம்பன் மாடம் திருச்சுருவூர் நம்பி என் தங்க ஊர் பெருமை பேசுகிறார். அந்த ஊர்ல இருக்கிறவாட பத்தி என்ன தெரியுமா சொல்றார். இந்த ஊரை பத்தி சொல்லும் போது பிள்ளைகள் கூட வேதம் ஓதுகிற ஊருங்கிறார். பிள்ளைக்குழா விளையாட்டுடைய மரா திருப்பேரையில் தெருவன்னானே வேத ஒரியும் விழா ஒரியும் பிள்ளைக்குழா விளையாட்டுடைய மரா. தம் ஊரை பத்தி நம்ம ஆழ்வார் சொல்லிக்கும் போது நல்லார்னவில் குருகூரான் குருகூர் நகரான் இந்த குருகூர் நகரே நல்லார்கள் வாழும் ஊர். நம்பினேன் திறந்தன் பொருள் தன்னையில் நம்பினேன் மணவாரையும் உண்ணலாம். செம்பன் மாட திருக்குருகூர் நம்பிக்கை அன்பன். அப்ப செம்பன் மாட திருக்குருகூர் வாழ்பவர்கள்லாம் ஓகோன் இருந்தவா வாழவோர். அந்த ஊர்லே நாய் ஒண்ணு எச்சலையை சாப்பிட்டு மோசப்படுது. அப்பனா ஊர் எப்படி இருக்கணும். தாமிரபரணி கரை ஒரு கரையில ஆழ்வார்க்கு நகரி, இன்னொரு கரையில ஒரு யோகி உட்காந்துருக்கார். யோகிக்கு பக்கத்துல ஒரு நாய் படுத்துட்டு இருக்கு. மித்தபடி தாமிரபரணியை தாண்டி நீச்சிட்டு போகும். அக்கறைக்கு போனா ஆழ்வார் நகரி வரும். எல்லாரும் சாப்பிட்டு வாசல்ல எச்சையில போட்டுப்பா. அதுல சாப்பிட்டு திரும்ப வந்து யோகி பக்கத்துல ஒழுங்கா படுத்துணும். ஒரு நாள் போச்சு சாப்பிட்டுது ஆச்சு வயர்லாம் நிரம்பி போய் திருப்பி வரைச்சு வெள்ளம் வந்துருக்கு தாமிரபரணியில. அடிச்சுட்டு போயிடுது நாயினுடைய ஆத்ம ஜோதிஷம் மேல் நோக்கி போயிடுது. மேல பரமபத்து போறது இது அந்த முனிவர் பார்த்துட்டு ரொம்ப தூக்கி வாரி போட்டது வருது. அந்த ஊர்ல போய் எச்சையில சாப்பிட்ட நாய் மோட்சம் பெடுத்து அதோட கூடவே உட்காந்து இந்த பேய்க்கு பெருமாள் மோட்சம் கொடுக்க கூடாதோ. நாய்க்கு மோட்சம் கொடுத்துட்டாரே பேய்க்கு கொடுக்க கூடாதா. வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சல வாரி உண்ட நாய்க்கும் பரமோதம் அளித்தாய். அந்த நாயுடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பொழுதோ பெருமான் முழுச்சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வந்த ஞானத்தமிழ் கடலே எனக்கு அந்த நாயோட சேர்த்து பேய் கொடுக்க மாட்டீரான்னு சொன்னால் அப்ப நாயா பிறகு தப்பு இல்லை. ஆழ்வார்த்தனர்ல பிறக்கணும் அது கூட போறாது. ஆழ்வார்த்தனர் எச்சியலே சாப்பிடற நாயா பிறக்கணும். பிறந்திருந்தா மோஷம் கிடைச்சிருந்தால் அப்ப ஊருக்குண்டான ஏச்சல் எப்படி ஆட்சி துறையில் ஊரில் உள்ள வைஷமியம் வாசா மகோச்சரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தாமிரபரணிக்கு ஏற்றம் சங்கனி துறையினாலேயே ஏற்றம் தாமிரபரணியோட திருக்குருகூர் திபதேசத்துக்கு ஏற்றம். அந்த ஆழ்வார் இந்த திபதேசத்துக்கு வரணும்னு ஆசைப்படுகிறார். ஸ்ரீரங்கம் பத்து பாட்டு முடிஞ்சு போச்சு. தங்குலும் பகலும் கண்டுகளால் கண்ணனின் கைகளால் இறைக்கும் சங்குகரங்கடந்து கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தெரிவிக்கேன் உணவிட்டனும் இருநிலம் கைதொடாது இருக்கும் என்ன அந்த பெருமானிடத்திலே கால்பட்டார். எப்போ எப்போன்னு தவித்தார் முடிஞ்சது. அடுத்து ஏழாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி வந்தது. இந்த ஊர்ல வரணும் ஒரே உற்சவ கோலாகலமா இருக்கு. கருடோற்சவத்துக்கு பிரசித்தி பெற்ற ஊர். ஆகவே இங்க வந்து கருட சேவையில பங்கு கொள்ளணும் ஆழ்வாருக்கு ஆசை. தம் ஊரை விட்டார் வருகிறார். புறச்சோலையில வந்து தங்கிவிட்டார். இன்னும் தாமிரபரணியை தான் வரணும். வந்து எந்திர சோலையெல்லாம் தாண்டி ஊருக்குள்ள வரணுமா அது போறதுக்குள்ள என்னமோ போகிறது கால் முடியல. அதனால தயங்கி தயங்கி புறச்சோலையில இருந்துட்டார். அங்க இருந்து ஊர்ல மட்டும் உற்சவம் நடக்கிறதுக்கு உண்டான வாத்திய கோஷம் வேத கோஷம் உற்சவ கோஷம் இதெல்லாம் காதல படுறது உள்ள போய் அனுபவிக்க முடியல. சரி ஊருக்கு திரும்பி போயிடலாம் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. இது இவருடைய நிலை எப்படி இருந்ததுன்னு நஞ்சியன்னு ஒரு சுவாமி அவர்தான் மாதவாச்சாரியர் மேற்கோட்டையில் இருந்தார். பராசர பட்டர் அவரை திருத்தி ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சு கொடுத்தார். பரமசிவனவரானா பட்டர் சிஷியர் அறிந்திருந்தார். அவர் ஒருத்தர் தன் ஊருக்கு போனார். ஊருக்கு போயிட்டு திரும்பி வரார் ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வரார். வர்றதுக்கு காவேரியை தாண்டணுமா தாண்ட முடியல வெள்ளம் ஓட்டிட்டு இருக்கு. அந்த பக்கம் இருக்காரு. ஆனா இந்த பக்கம் ஸ்ரீரங்கத்துல உற்சவம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த உற்சவ கோலாகலம் அந்த பக்கத்திலேருந்து காதல் வளருது. ஆனா கிட்டக்க போய் அனுபவிக்க முடியல. ஓ, இது என்ன, நாம எங்கேயோ உட்காந்து கிட்டக்க வந்து இழந்து போயிட்டோமே என்று வருத்தப்பட்டார். நம்மாழ்வார அதே போல இந்த ஊர் புறச்சோலைகள் உட்கார்ந்து கொண்டு தாமரவந்தி சத்தம் கேட்கறது, பிள்ளைகள் விளையாடுற ஒழி கேட்கறது, வேதத்தினுடைய கோஷம் கேட்கறது, மனசு தவிக்கிறது, போக முடியல. சரி, இது தன் கண்ணை கூட்டு, காதை கூட்டு, மூக்க கூட்டு, நாக்க கூட்டு, நீங்க இருந்தா போங்க, பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தார், ஏன் என்ன என்னை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு கேளுங்கள். உடனே ஒவ்வொன்று நெஞ்ச நிறுத்தி வந்தது போதும் கண்ணு சொல்லிது, அழுவி நான் உங்கண்ணு, ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, போய் அந்த பெருமாள் ஒரு கேள்வி கேட்டு வரேனா தேவா அப்படின்னு சொல்லி கிளம்பிது. காது கிளம்பிது, அவரை காதரா, நான் தான் காதர், நான் போய் கேள்வி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிது. ஒவ்வொன்றும் போச்சேட்டதுல போனது சுவடே தெரியுது. எல்லாம் போன உடனே பெருமாள் ரொம்ப சாமர்த்தியக்காரர், கிட்டக்க வந்த வாழ்க்கை கேட்கிறார், எங்கிருந்து வந்தே, யாரு, இல்ல நம்மாழ் வர சொன்னிருக்கேன், உங்க நறுத்து நான் அது கேள்வி கேட்கணும்னா சிங்காசனம் போட்டு கண்ணை காதி உட்காந்து சொல்றாரு. உட்காந்துட்டு ஆழ்வாருக்கு என்னென்ன பிரசாதம் தரமாட்டேன்னு ஆரம்பிச்சாரோ எல்லாத்தையும் வந்திருக்கிற காதுக்கு மூக்குக்கு நன்னா கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே அதுகள் நினைக்கிறது, இவர் தான் கொஞ்சம் சரியில்லை போட்டுருக்கு, பெருமாள் நல்லவராகத்தான் இருக்கார், என்ன சாதாரணமா காதலி காதலிப்போ, காதல நடத்துல தோழியை அனுப்பிச்சு விடுவோம், அவனு திரும்பிய பாக்குற முகவரியே கொடுக்காத போயிட்டான், தோழிங்கன்னு போய் வேகமா கேட்க போனா காதல தோழி கிட்ட ரொம்ப ஒழுங்கா நடந்து நடந்துட்டா, அதுதான் நம்ம பெண்ணுதான் சரியில்லை பொண்ணுக்கு, இந்த பிள்ளை நல்லவராகத்தான் இருக்காரு அப்படின்னு அவளே திரும்ப யோசிச்சுட்டா, பிள்ளை அதோ கதி தான். இப்ப அதுதான் இந்த இடத்துல பெண்ணோட கதி, நம்மாழ்வார் கதி வந்து எல்லாம் ஒவ்வொன்னா போய் பேசிட்டு ஒண்ணு காணும், கடைசியில நெஞ்சு மட்டும் பாக்கி இருக்கு. ஆழ்வார் நெஞ்ச கூப்பிடுறாரு, கண்ணு காது மூக்கானு எப்பவானு மூடிடும், நெஞ்சே நீ மூடவே மாட்டேன், நீ யாரு என் கட்சி பேசுவியோ கவலை படாதீங்க, அப்போலே சொன்னேன் கண்டு காதை நம்பாதீங்க, எப்பவும் நெஞ்சத்தான் நம்பணும், நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டு அதுவான கண்ணு காது மூக்கு உருவம் இருக்குமோ இல்லையோ, நடந்து போன மார்க்கமானு தெரியுது, நெஞ்சுங்கிறது உருவமே கிடையாது இல்லையோ, எந்த வழி போச்சுன்னே தெரியல காணும். அந்த பாடெல்லாம் தேவை என்ன, என் நெஞ்சினாலும் அங்கே ஒழிந்தா உழந்தை யாரை கொண்டு எழுந்துச்சாவோ, நெஞ்சு பெழுது இனிமே கூட இருக்கிறதுக்கு யாருமே கிடையாது, மகரனுக்கு உழைக்காதர் ஆழ்வாரிடத்தில் அனைத்தையும் பறித்தார்னு சரித்தம். அதை சொல்ல வந்ததுதான் வெள்ளச்சுரி சொம்போட அழியேந்தி தாமரை கண்ணன் நெஞ்சினுடைய உள்ளக்கடாந்த வார்த்தை காணி என் சொல்லி சொல்லுகே நந்தமீர்கள், வெள்ளச்சம் அவன் வீர்த்திருந்த வேதமொழியும் விடாவொலியும் வெள்ளக்குடா விளையாட்டு வரா திருப்பேரையில் சேர்வந்தானே நம் ஆழ்வார் பாட்டு. அப்ப அந்த ஆழ்வார் தமிழ் ஊரிலிருந்து இங்க வந்தார், தாமரவர்ணி கோஷம், பிள்ளைகளுடைய கோஷம், வேதத்தினுடைய ஒலி, உற்சவத்தினுடைய ஒலி இத்தனையோட சேர்த்து கொண்டாடியிருக்கார், அனுபவிச்சிருக்கார்னால் அந்த தாமரை மகாபுத்தரம் தாமரவர்ணி மகாபுத்தர சமயத்திலே அதே உற்சவ கோஷத்தோட அதே ஆழ்வார் கோஷத்தோட மகரனுடைய காதல் அருகே வைத்திருக்கும் நாச்சியார்கள் அனைவருடைய அனுகிரகமும் எப்போது நீங்காத செல்வமாக இங்கிருக்கும் அனைவருக்கும், இந்த நதிக்கரையில் எங்கிருந்தாலும் அனைவருக்கும், பாரத தேசம் முழுக்க உலகம் முழுக்க இருக்கும் எல்லாருக்கும் கிட்டட்டும் அப்படின்னு இந்த நல்ல சமயத்தில் பிரார்த்தித்துக் கொடுக்கிறேன். நதிகளை ரட்சிக்க வேண்டியது, காடுகள் மலைகளை காக்க வேண்டியது, அவைகளை வணங்கணும்னு வச்சா தான் காப்பாற்றுவோம். உன்னை மட்டும் வணங்க வேண்டாம் நீங்க சொல்லி பாருங்க, காப்பாற்ற மாட்டோம். அதுக்காக தான் எல்லாத்தையும் வணங்கணும் வணங்கணுங்கிறான். ஏன்னா அப்பா அம்மாவையே வணங்கணும்னு சொன்னா தான் காப்பாத்தலாமான்னு யோசிக்கிறான். அதுக்கு மேல அவளை வணங்கலாம் வேண்டாம். நீ இப்ப என்ன தெரியுமா படிப்பு சொல்கிறா, அப்பா அம்மாவை நண்பர்களா நடத்துகிறான், அவ்வளவுதான் அது, நண்பர்களா நடத்துனா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், வச்சுக்கவும் போறது இல்லையா காப்பாத்தவும் போறது இல்லையான்னு அர்த்தமா இருக்கும். அதனால வணங்கினா தான் மதிப்பு இருக்கும். கொஞ்சமான பக்தியோ பயமோ வரணும்னால் வணக்கத்துக்குரிய வஸ்துவா இருந்தா தான் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த புஷ்கர திருவிழா, கும்பமாகம், கும்பமேளா இதெல்லாத்தையும் ஏற்படுத்தியிருக்கா. அதுல நீங்களும் பக்கம் உண்டும் ஒவ்வொரு நாளும் 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. எல்லா இடத்திலையும் சொல்லி வந்து தீர்த்தமாடினால் புஷ்கரத்தினுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுறது. அந்த தூய்மையாக்கும் தத்துவத்தின் மகிமையாலே நாமும் தூய்மை பெறுவோம், பகவானுடைய கட்டாட்சத்தை பெறுவோம், எல்லா செழிப்பும் நீங்காது இருக்கட்டும் பிரார்த்திச்சது. இந்த விழாவை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வைத்த ஊர்க்காரர் ஸ்ரீவே அரவிந்தலோச்சன சுவாமி அவர் மற்றும் இங்க இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் எல்லாருக்கும் முக்கியமா இங்கிருந்தோ வந்திருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வந்து இருந்து கேட்டார், உங்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன்.